ഉണരാജാക്കൾ 17-ാം അധികാരം 8-9 വാസനങ്ങളെ വാസിക്കണം.
അപ്പോൾ കർത്താവിന്റെ വാർത്ത അവനക്ക് ഉണ്ടായിട്ട് അവൻ എഴുന്ന സീതോന്റെ കടുത്ത സാരിബാത്ത് ഊർക്ക് പോയി അങ്ങേ തങ്കീര് ഉന്നെ പരാമരിക്കുംപടി അങ്ങേ ഇരിക്കുന്ന ഒരു വിധവയ്ക്ക് കട്ടളയിട്ടേൻ എന്നാർ.
കർത്താവിന്റെ വാർത്ത അവനക്ക് ഉണ്ടായിച്ച് അവൻ എഴുന്ന സീതോന് കടുത്ത സാരിബാത്ത് ഊർക്ക് പോയി അങ്ങേ തങ്കീര് ഉന്നെ പരാമരിക്കുംപടി അങ്ങേ ഇരിക്കുന്ന ഒരു വിധവയ്ക്ക് കട്ടളയിട്ടേൻ എന്നാർ. The word of the Lord came unto him, saying, Arise, get thee to Saribath. Nee elundu Saribath ooruku po, ange oru vedavai unnai paramarikkumadi kattaiten endru Kathar Eliyavukku sonna kaarithai vaasikkum. Kathrude vaarthai avanukku vandathu. God's word always comes to the prophet. Amen. Devante vaarthai eppozhudhume theerkku therisikku varugirathu. தீர்க்கதரிசியோடு தேவன் நேரடியாக பேசுகிறார். காதில் அந்த சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. அதுதான் நமக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் வந்து அரியனே ஒரு ப்ராஃபட்டாக அழைக்கவில்லை, என்ன ஒரு பாஸ்டராக தான் அழைச்சிருக்கிறார். அதனால ப்ராஃபட்டுக்கு அவருடைய சத்தம் நேரடியாக கேட்கிறது, அவர் தரிசனங்களை காண்கிறார். எலஜா வந்து ஒரு மேஜர் ப்ராஃபட், மோசஸ் ஒரு மேஜர் ப்ராஃபட், பால் வந்து ஒரு ப்ராஃபட், இத கடைசி கால தூதன் சோரன் வில்லியம் மேரியன் பிரன்காம் ஒரு ப்ராஃபட்.
ஆமீன்.
அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வரும். ஆண்டவர் அவ்விதமாக அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய அழைப்பு, அவருடைய டிசைன். ஆண்டவர் அவர்களை அவ்விதமாக டிசைன் பண்ணியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஊழியம், மகத்தான ஊழியம். அதனால நம்ம வந்து ப்ராஃபட்டா நம்ம இல்லாட்டாலும் நம்ம ப்ராஃபட் மினிஸ்ட்ரியில இருக்கும்.
ஆமீன்.
தீர்க்கதரிசியின் ஊழியத்திலே இருக்கும். நம்முடைய சபையின் கால தூதன் வந்து எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார். ஹலலூயா. எலியாவுடைய வாழ்க்கையோடு பிரணாமுடைய லைஃப் வந்து ஐடென்டிஃபை ஆகிறது, அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படுது. எலியா எதை செய்தானோ அதையெல்லாம் அந்த தீர்க்க தரிசி செய்கிறார். எலியாவின் வாழ்க்கையும் தீர்க்க தரிசியின் வாழ்க்கையும் ஒன்று போல இருக்கிறது, மேட்ச் ஆகிறது. நம்முடைய லைஃப் வந்து எதோடு கூட மேட்ச் ஆகிறது என்றால், எலியாவோடு அல்ல, நம்ம சாரிபாத் ஊர் விதவையோடு நம்ம லைஃப் ஐடென்டிஃபை ஆகுது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய லைஃப் ஆனது எக்ஸாக்டா சாரிபாத் அந்த உமன் அந்த விதவோடு கூட உங்க லைஃப் ஐடென்டிஃபை ஆனா உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டி அந்த ஜியோபூசில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒன்னு ராஜாக்கள் 17-ஆம் அதிகாரத்தில் உங்க பேர் எழுதியிருக்குன்னு அர்த்தம். அது எந்த காரியத்தில் ஒருவேளை அது நமக்கு மேட்ச் ஆகலன்னா அதை வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம ரியல் பிரைடா மாறுவோம். ஆமே. ரியல் பிரைடானா நம்ம கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு தருவோம். கர்த்தர் சாரி பார்த்து ஊர்கிறதைக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. அதனால இப்பொழுது நம்ம பொன்ன ராஜாக்கள் 17-ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே சாரிபா தூறு விதவின் இடத்துல அங்கே போகும்படியாக கத்தர் கட்டளையிடுகிறார். அங்கே என்ன நரக்கில் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் இது பொதுவா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனா வந்து நம்ம ஆவிக்குரிய பிரமாக கொஞ்சம் ஆழமாக அதை சிந்திக்க போகிறோம். நம்ம சாரிபா தூறு விதவையோடு கூட நம்ம லைஃப் ஐடென்டிஃபை ஆகிறது. எலஜாவோடு ப்ராஃபட் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமுடைய லைஃப் ஐடென்டிஃபை ஆகிறது. நம்ம வாழ்கிற காலமானது அந்த சீனரியை கொண்டு வருகிறது. அந்த சீனரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன். சரித்திரமானது மறுபடியும் வருகிறது. அதே டைம் வந்து இப்பொழுது வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்கிற காலத்திலே, இந்த காலத்திலே சாரிபாத் ஊர் விதவை தோன்ற வேண்டும், அலஜாவும் வர வேண்டும், ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டும். அப்பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆமீன்.
ஆமீன்.
இயேசு கிறிஸ்து அங்கே சார்பாத் ஊறுவதை குறித்து ரொம்ப ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 4:25-26 வாசிக்கலாம்.
அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை.
எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வான அடைபட்டு தேசம் அங்கு மிகுந்த பஞ்சம் உண்டான பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அந்த விதவைகளுக்கு அனுப்பாதபடி நாங்கள் ஜனங்கள் தீருசீதோன் நாட்டில் உள்ள சரத்தா என்னும் ஊரில் இருந்த விதவனிடத்துக்கு அனுப்பினார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆண்டவர் எலியாவை அனுப்பாதபடி இஸ்ரவேல் நாட்டுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பிரஜாதி பெண்ணாகிய அந்த சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார், அங்கே ஒரு விதவினத்தில் அனுப்பினார் என்று கர்த்தரங்கை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து அந்த தேபாலயத்தில் வந்து போதிக்கும்படியாக எழும்பும் பொழுது தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கோம், அன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு வர முடியாது, எல்லாம் தோல் சுருள் எழுதியிருக்கும், வெயிட்டாதான் இருக்கும். அது தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும், சுருட்டி அது தோல் சுருளில் வைக்கப்பட்டிருக்கும். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அவர் ஏழாவது பார்க்கிறார், இது வந்து நிறைவேறி முடிந்து விட்டது. அதனால அவர் ஒன்பதாவது பார்க்கிறார், அது நிறைவேறி முடிந்து விட்டது. அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் பதினோராவது பார்க்கிறார், அது இன்னும் நிறைவேறவில்லை, அதுக்கு காலம் இருக்கிறது. அதன் பின்பு 53வது பார்க்கும் பொழுது அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைவேற வேண்டும். அதனால இப்பொழுது என்ன நிறைவேறுதுங்கிறது 61வது எழுதியிருக்கு. அல்ல, 61வது முதல் சில வசனங்களை வாசித்து அவர் அந்த புஸ்தகத்தை வந்து அங்கே பணிவிடை காட்டில் கொடுக்கிறார். எல்லாருமே பதிவு தீர்ப்ப முடியாது, அது தேவாலயத்தில் இருக்கு. அதனால வாசித்து அவன் கையில கொடுக்கும் பொழுது அவன் அதை கொண்டு போய் அங்க வச்சிருக்கான். அப்பொழுது அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லோருடைய கண்களும் அவரை நோக்கியிருந்தது, அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்த்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாகும், இருதயம் ஒருங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாகும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாகும் அப்படின்னு சொல்லி அதோடு ஸ்டாப் ஆயிட்டு என்னை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை வந்து மேசியானிக் கம்மிங்கை குறித்து எழுதியிருக்கு, மேசியாவின் வருகையை குறித்து எழுதியிருக்கு. மேசியா மேல அமைச்சம் இருக்கிறது. அவர் சுவிசேஷத்தை போதிக்கிறார், வியாதிகளை சுகமாக்கிறார், அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார், அனுக்கிரக வருஷம் த கமிங் ஆஃப் த லார்ட் முதலாம் வருகையை அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார் என்று அந்த இடத்தை வாசித்து அவர் இருக்கும் பொழுது எல்லாருடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இந்த தினத்திலே நிறைவேறிவிட்டது. ஆமென். இந்த தினத்திலே இந்த வேத வாக்கியம் உங்கள் கண்கள் இப்ப நிறைவேறி, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு 53வது நிறைவேறணும், கல்வாரி சிலுவையில மறிக்கணும், அது அங்க அதை பற்றி எழுதியிருக்கு. ஏசாயா 11வது 1000 வருஷ சாட்சி பற்றி எழுதியிருக்கு. அதெல்லாம் இப்ப நிறைவேற வேண்டிய நேரம் கிடையாது. இப்பொழுது தச்சனே வந்து இந்த வேத வாக்கியம் இந்த தினத்திலே உங்களுடைய காதுகள் கேட்க அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிறார். 21வது வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார்.
நிறைவேறிற்று. அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார், என்ன வாசித்திருக்கிறாரு, மேசியா குறிச்சு வாசித்திருக்கிறார். அதனால இவர் மேசியான்னு சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. He was talking the messianic promises and identifying himself. அந்த வேத வாக்கியத்தில் அவரை குறிச்சு எழுதியிருக்குது. அப்ப அவர் தான் மேசியாங்கிறது சொல்றாருங்கிறத புரிஞ்சு அவர் மேல கோபப்பட்டு அவரை கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் அப்பொழுது அவரை புறக்கணித்தார்கள். அவங்க அதை வந்து விசுவாசிக்க முடியல. இந்த இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர்தான் தேவன் மனுஷனாக வந்திருக்கிறார் என்று அவர் அப்படி சொல்லும் பொழுது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியவில்லை, அவரை புறக்கணித்தார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்குதான் அவர் சொல்லுகிறார், இதை எத்தனையோ விதவைகள் வந்து அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருந்தாலும் அந்த ஏதாவது ஒரு விதவீட்டை எலியாத்திக்கு தேசிய போய் அங்கே போய் அந்த அற்புதம் நடக்கும்படியாக ஆண்டவர் செய்யல. ஆனா இஸ்ரவேல் காணியாட்சிக்கு அப்பால இருக்கிறவனே அந்த சரத்தா என்ற ஊரில் இருக்கிற அந்த விதவீட்டிலே கர்த்தர் எலியாத்திக்கு தேசிய அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது என்றால் எலியா வந்து புறக்கணிக்கப்பட்டான், யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவரை புறக்கணித்தனால அவன் புறஜாதி பெண்ணிடத்தில் போக வேண்டியதாகி வந்தது. அதே போலதான் நீங்க வந்து இதை இயேசு என்ன புறக்கணிக்கும் பொழுது சுவிசேஷமானது பிரஜாதிகளுக்குல போகும். ஹலேலூயா. யூதர் அல்லாத மற்ற எல்லா ஜாதிகளும் பிரஜாதிகள், ஜென்டைல்ஸ் என்று பைபிள் எழுதப்படுது. ஏசாயா 61வது அவர் எடுத்து அதை எங்க கொண்டு போறார்னா 1 ராஜாக்கள் 14வது கொண்டு போறார். அங்கதான் சாரிபாத் ஊர் விதவையை வாசிக்கிறோம். அதனால இங்கிருந்து அவர் எடுத்து அதை எங்க ஜாயின் பண்றாருன்னா 1 ராஜாக்கள் 17வது சாரிபாத் ஊர் விதவையோடு கூட அங்கே உடையாளப்படுத்தி காமிக்கிறார். எதற்காக? ஜனங்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். உங்கள்கிட்ட மீட்டிங்ல தான் பேசியிருக்கிறேன், ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட்ஸ், ஜனங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள், வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். ஆனால் உண்மையான மனவாட்டி வார்த்தையை ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம். ஆமே. ஹீப்ரூ விடோஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போகாதபடி ஆண்டவர் அந்த ஜென்டைல் விடோ புறஜாதி அந்த விதவினத்திலே ஆண்டவர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதை அவர் அங்கே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். ஜீசஸ் வாஸ் சர்விங் ஹிஸ் மினிஸ்ட்ரி தட் ஹட் டு கம் டு த ஜூஸ், தே குட்ன்ட் ரிசீவ். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியமானது யூதர்களுக்கு வரும் பொழுது அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் பிரஜாதிகளில் இருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். ஆமே. அந்த மனவாட்டி தேவனுடைய வார்த்தையை அவள் விசுவாசிப்பாள், எலியாவின் செய்தியை விசுவாசிப்பாள். ஆமே. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறார் என்றால், மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தானே ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நீ சிலுவையின் ராஜாவானால் இப்பொழுதே நீ சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது உண்மை விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறார்.
அவமதிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்து இவ்வளவு போதைகளை கொடுத்தும் அவங்க வந்து ஹீலிங் ப்ராபஸி ஓபனிங் ஆஃப் த வேர்ட் எல்லாத்தையுமே அவங்க கண்ணார கண்டும் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது, விசுவாசிக்க முடியவில்லை. சிலுவையிலிருந்து இறங்கிதா அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் சொல்றாங்க. சிலுவையிலிருந்து இறங்கி வருவார்னு வார்த்தை இருக்குதா? மேசியா வந்து சிலுவையிலிருந்து இறங்கி வருவார்னு வார்த்தை இருந்தா ரைட்டு, அவர் அதை செய்வார். வார்த்தை இல்லாம எப்படி செய்ய முடியும்? அவர் சிலுவையில மறிக்க வேண்டும் என்றுதான் வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து இறங்கி வரணும்னு வார்த்தை இல்லை. அதே போல மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வார்த்தையில இல்லாத காரியத்தை நம்ம செய்யும்படி தூண்டுவார்கள். நீங்க மனவாட்டி மனவாட்டின்னு சொல்றீங்கள, நீங்க கத்தோட ஊழியக்காரன் சொல்றீங்கள, அப்ப நீங்க இதை செய்ய பார்க்கலாம். அப்படி எழுதியிருந்தா நடக்கும். எழுதாத காரியத்தை, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம கிட்ட இருந்து நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா அது தேவனை பரிசை பார்ப்பது போல இருக்கிறது. அதனால பாருங்க, அந்த யூதர்கள் வந்து எவ்வளவு அவமதித்தார்கள், எவ்வளவு பரிச்சை பார்த்தார்கள் என்று நீங்க பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார், யூதர்களை புறக்கணித்து இன்னைக்கு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் சாரி பார்த்து ஊர் விதவை போல வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, டோட்டல் 100% கீழ்ப்படுகிற ஒரு மனவாட்டியாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டியின் ஒரு பாகமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமே. பிரதம் வந்து எலியாவும் போஜன பலியும் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். எலஜா அண்ட் த மீல் ஆஃபரிங். இன்னொரு செய்தி, பி சர்டன் ஆஃப் காட், தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களா இருங்கள். இந்த ரெண்டு செய்தியில நம்ம வந்து சாரி பாத்தூர் விதவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை வாசித்தாலும் சரியான ஒரு மீனிங்கை கொடுக்கல. அது வந்து மறைவா, அந்த வெளிப்பாடு வந்து மறைவா இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் பிரசங்கமும் பண்ணுறாங்க, ஆனாலும் கூட அதனுடைய உண்மை பொருளை வந்து வெளிப்படுத்த விடாதபடி அது மறைவாகத்தான் இருக்கு. அந்த போஜன பலின்னா என்னன்னே தெரியல. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அதை குறித்து விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே அதை சொல்லும் பொழுது நீங்க வந்து கவனமாக கவனிக்க வேண்டும். எலஜா அண்ட் த மீல் ஆஃபரிங், பி சர்டன் ஆஃப் காட் என்ற செய்தியை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி மனசுக்குள்ள என்ன வச்சு சொல்றார்? அவர் தேவனுடைய சிந்தையை அங்கே சொல்லுகிறார். அந்த மைண்டை நம்ம கேட்ச் பண்ணும். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வெளிப்பாட்டை பிடித்துக் கொடுக்கனுடைய அடையாளமாக இருக்கிறது. அவர் மனசுல வச்சு என்ன சொல்றார், சார்பாத் ஊர்வதையை குறித்து அவர் என்ன அவர் வெளிப்பாட்டை உடையவராக இருந்தார் என்பதை நீங்க கவனமாக கவனிக்க வேண்டும். அது ஒரு கிரேட் சீக்ரெட், அது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியமானது இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அவருடைய மனவாட்டியாகிய நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஜெசபெல் அந்த நேரத்தில் இருக்கிறார், ஆகாப் அந்த நேரத்தில் ராஜாவாக இருக்கிறான், அந்த நேரத்தில் எலஜா த ப்ராஃபிட் காட்சியில தோன்றியிருக்கிறார். அதோடு நின்று விடாதபடி சாரிபா தூர்வை மறைந்திருந்த ஒரு சாதாரண ஒரு பெண், ஏழை பெண், புருஷன் இல்லை, ஒரே ஒரு மகன் சின்ன பையன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கலாம், அல்லது அதோட குறையா இருக்கலாம். அவனுக்கு ஒரு சின்ன, அவளுக்கு ஒரு சின்ன மகன் இருக்கிறான். இப்படி அவள் ஒரு குடிசையிலேயோ ஒரு சாதாரண வீட்டில ஜீவித்திருக்கலாம். அந்த பெண்ணை அந்த காட்சியிலே கொண்டு வருகிறார். அதான் கிரேட் மிஸ்ட்ரி. எல்லாருக்கும் தெரியும், ஆகாபு ராஜா எல்லாருக்கும் தெரியும், ஜெசபல் அவள் இஸ்ரவேல் நாட்டிலேயே அவள் வந்து ரொம்ப பேமஸா இருக்கிறார், பியூட்டிஃபுல் உமன். ஆனா என்ன சொல்றா, பொல்லாத பெண் அவள். அவளை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்த அம்மா பற்றி யாருக்காக தெரியுமா, இந்த விடவை பற்றி யாருக்காக தெரியுமா, ஒருத்தருக்குமே தெரியாது. ஆண்டவர் அந்த விதவை காட்சியில கொண்டு வரும், அதுதான் அங்க சீக்ரெட். அதே போல உலகத்தில் அன்னைக்கு என்ன, ட்ரம்ப் வந்து அவர் வந்து அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி, எல்லாருக்கும் தெரியும். ஆகாபவர் இதை ஜாசபல் போப்பாண்டவர் என்றால் உலகத்திலுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஜாசபல் எலஜாத ப்ராஃபட். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், தீர்க்கதரிசியை நாங்கள் பகிரங்கமா அறிவிக்கிறோம் சொல்லி மெசேஜில் இருக்கங்களா, ப்ராஃபட் ப்ராஃபட்னு அது வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவே சொல்றாங்க. அதனால என்ன சொன்னால், தீர்க்கதரிசி வில்லியம் மேரியன் பெர்ன்காம் அவரும் காட்சியில தோண்டி இருக்கிறார். ஆனா இந்த ஏழை பெண் ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறா, ரொம்ப ஏழ்ந்த நிலையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறா. இந்த பெண்ணை பற்றி யாரும் சிந்திக்கதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறாரா, நோக்கமே அந்த பெண்ணை காட்சியில காமிக்கிறதுக்கு
தான்.
பெண்களுக்கு பைபிள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனால பாருங்க, அந்த பெண்ணை காட்சியிலே கொண்டு வந்து அவளை வந்து எல்லாரும் தெரியணும் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு ரகசியம். அதுதான் எலியா வந்து அங்க போக வேண்டியதாக வந்தது. இப்பொழுது நம்ம அந்த பெண்ணை வந்து பைபிள்ல வாசிக்கிறோம், அவருடைய பேராட்டுக்குட்டியா அந்த ஜீவகோசில இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யார யாரை பத்தி பிரசங்கம் பண்ணமோ, யார் யாரை பத்தி எல்லாம் நீங்க கேட்டீங்களோ அவங்களெல்லாம் ஒரு நாள் அங்க பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அந்த பெண்ணை நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து அவ இன்னொரு இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த பெண் இன்னொரு இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். நம்ம இங்க இருக்கிறோம், அவ அங்க இருக்கிற, ஒரு நாள் அவளையும் நம்ம சந்திக்க போறோம். உன்னுடைய ஃபெய்த் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, அது எனக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு சிஸ்டர் நம்ம சொல்ல போறோம். அதனால அந்த மினிஸ்ட்ரி வந்து கடைசியா அலேஜா மினிஸ்ட்ரி எங்க போய் முடியுதுன்னா, ஒரு பெண்ணில போய் அங்க முடியறத நம்ம பார்க்கிறோம். பைபிள் எல்லாமே ஒரு பெண்ணில தான் முடியுது, அது வந்து ஒரு மனவாட்டியில பைபிள் முடிகிறது. நீங்க அந்த மனவாட்டியின் ஒரு பாகமா இருக்கிறீர்கள். ஆமே
ஆமே.
மினிஸ்ட்ரி ஆஃப் எலஜா, எலியாவின் ஊழியம், எலியா மேல அனாச்சிங் இருக்கிறது. எலஜா மினிஸ்ட்ரி வந்து ஒரு வல்லமையான ஊழியத்தை கர்த்தர் எலியா மூலமாக கொண்டு வந்தார். இந்த எலியா கடைசியில் என்ன நினைக்கிறான் என்றால், நான் தனிமையாக இருப்பதை உணர்கிறேன் என்று நினைக்கிறான். இனி சோஃபி ஃபெல்ட் லோன்லி, இன்னும் அதனுடைய இதயத்திலே நான் தனியா தானே இருக்கிறேன், யாரும் எனக்கு துணை இல்லையே, யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லையே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதே போலதான் இந்த நேரத்தில் செய்தியில் அநேகர் இருந்தாலும் நம்ம ஒரு ஆட் பாலா இருக்கிறோம், எல்லாரோடும் இணைய முடியல, ஒருத்தரோட கருத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 50-60 பாஸ்டருக்கு மேல வந்திருந்தா, ஒரு 70 பாஸ்டர் வந்திருப்பாங்க. அங்க பாஸ்டர்லாம் வரும்பொழுது நம்முடைய ஸ்பிரிட் அவங்க ஸ்பிரிட்டோடு இணையுதா, அது முழுசுமா இணையுதான் பார்த்தா நம்ம வந்து தனிமையை உணர்கிறோம். எலியா வந்து தனிமையை உணர்கிறோம். நான் மட்டும்தான் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நிற்கிறேன். சில நேரங்களில் அதிகமாக நம்ம நினைக்க வேண்டி வரும். நம்முடைய லைஃப் ஃபெய்த் அவங்களுக்கு இருக்காது. நம்ம சபையினுடைய ஒழுங்கு, நம்முடைய சபையினுடைய ஒழுங்கு கிரமம், நம்முடைய சபையினுடைய டெடிகேஷன், இதை மற்ற பாஸ்டர் மற்ற சபையில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அதிகமாக இருக்க மாட்டேங்குது. அதனால என்ன செய்ய முடியல, நம்ம எல்லாரோடும் கூட போய் இணைய முடியல. அவன் எல்லாச்சியா என்ன செய்யறான், இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் நேஷனல் ப்ராஃபிட்டா இருந்தால் பெரிய காரியங்களும் ஆண்டவருக்கு செய்தான். ஆனால் அவன் வந்து, எனக்கு யாரும் ஆதரவா இல்லையே, எனக்கு யாரும் சப்போர்ட்டா இல்லையே, நான் தனியா தானே இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வைராக்கியமா இருக்கிறேன், என் கூட ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு அவன் யோசிக்க தனிமையை உணர்கிறான். அப்படி உணரும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் என்றால், முத்திரைகள் ஒன்றை உடைத்து அவனுக்கு காண்பித்தார், இத நீ மட்டும் இல்ல, பாதாளுக்கு முழங்காலை முடக்காரும், நம்முடைய பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேரை
வைத்திருக்கிறேன். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன்.
7000 பேர் உன்னை போல ஃபெய்த்ல 7000 பேர் இருக்காங்க. வேற லெவல்ல பார்த்தா அந்த ட்ரூ சீடு இருக்கிறாங்க, உண்மையான வித்து. களைகள் நிறைய இருக்கு, ஆனா உண்மையான வித்துக்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எல்லா தேசத்திலையும் ட்ரூ சீடு இருக்கிறது. ஆனா எளியாவுக்கு அது தெரியல. அதே போல சில நேரங்களில் நம்ம அப்படி ஃபீல் பண்ண வேண்டியதாக வரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறார் என்றால், அந்த ட்ரூ சீடு உண்மையான வித்துக்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கார் என்றால் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே அவர்களை காட்சியிலே கொண்டு வருவார். ஆமே
ஆமே.
இப்பொழுது நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ட்ரூ சீட் ஆஃப் ப்ராமிஸ், உண்மையான வித்துக்கள், ரியல் கிறிஸ்டியன். இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, மெசேஜில் எல்லாரும் ஐக்கியப்பட்டிருக்கீங்க, ஆனா நீங்க ட்ரூ சீடா இருக்கிறீங்களான்னு உங்களை சொல்ல முடியுமா? அதுதான் இப்ப கேள்வி. நீங்க ட்ரூ சீடா இருந்தா தூக்கம் வருமா உங்களுக்கு? பாதி தூக்கத்திலே பர்சன் கேட்டு பாதி சார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் கட்ட சொல்றாங்களே, அப்ப இவர் தூங்கலன்னு மனைவி மாதிரி நினைச்சுடுவாங்க. அவர் பாதி தூக்கத்தில் கேட்கிறார், தூக்க கலக்கத்தில் தான் கேட்கிறார், நல்லா நினைச்சுக்கிட்டு கேட்கல. ட்ரூ சீடா இருந்தா நீங்க தூங்குவீங்களா? கத்துடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது ஒரு செகண்ட் தூங்க மாட்டீங்க, ஒவ்வொரு வேலையும் நீங்க நிதானிச்சு பார்ப்பீங்க. அதனால பாருங்க, அது உங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எல்லாரும் மெசேஜில் இருந்தாலும் உண்மையான வித்துக்கள் தான் அங்க மேல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நீங்க தான் எளியா வந்து தான் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது கத்தர் முத்திரையில கொடுத்து அவனுக்கு காண்பிக்கிறார், 7000 பீப்புள் இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார், ஒரு நாளில் அவரை ஒன்று சேர்க்க போகிறார்.
அமீன்.
ஸ்பிரிச்சுவல் ஃபேமைன் இருக்கிறது. அன்றைக்கு வந்து நேச்சுரல் ஃபேமைன் இருந்தது. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யவில்லை, தேசத்திலே கொடிய பஞ்சம் வந்தது. இப்ப கூட சென்னை பட்டணம் அதிக குடி தண்ணீர் வச்சு எல்லா ஏரியும் வடங்கி போச்சு. குளங்குட்டையில் இருக்க தண்ணீரை எடுத்து சுத்தம் பண்ணி கவர்மெண்ட் அனுப்ப பாக்குறாங்க. இப்ப அதான் செய்யறாங்க. இஸ்ரேல் நாட்டில் வந்து மழை பெய்யட்டும் அவங்களுக்கு கவலை கிடையாது, அவங்களுக்கு எப்பவுமே கடல் தண்ணி தான், விவசாயத்துக்கு கூட கடல் தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா கடைசியா கடல் தண்ணியை சுத்தமாக்குறது தான் கடைசி முடிவாக அதை செய்ய வேண்டியதா இருக்குது. அது அதிக எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் மழை பெய்யல என்ன செய்ய முடியும்? மழை பெய்யுமா பெய்யாதங்கிறது யார் சொல்ல முடியும்? மழை பெய்யலன்னா ஜனங்கள் செத்து போவாங்க, சென்னையை காலி பண்ண வேண்டியதா. அதிக வறட்சி இந்தியாவிலே அதிக வறட்சி இன்னைக்கு சென்னையில் இருக்கு. ஏதாவது நம்ம வந்து நேச்சுரல் ஃபேமிலியில இருக்கோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில இருக்கோம். ஆதிக்குரிய பஞ்சம், வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 8:11 வாசிக்கிறோம். இதை அலட்சியாவுக்கு ஆண்டவர் அந்த கீயை கொடுத்திருக்கிறார், அந்த சாவியை கொடுத்திருக்கிறார். வானத்தை அடைக்கவும் முடியும், வானத்தை திறக்கவும் முடியும். நான் சொன்னாலேயே என்ன செய்யலாம், மழையும் பனியும் பெய்யாது என்று அங்கே வந்து எலியா சொல்லுகிறார், நோ ரெயின் வில் ஃபால் எக்ஸப்ட் ஐ கால் ஃபார் இட். நான் வந்து சொன்னால்தான் அது மழை பெய்யும் என்று ஆண்டவர் அவனை கட்டவும் கட்ட அழுத்தவும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆமே. இப்பொழுது ஆகாப் அண்ட் ஜேசபல் வேற இந்த யூனியன், இப்பொழுது அவங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. ஆகாப் வந்து அமெரிக்கா அடையாளமா இருக்கிறது, ஜேசபல் வந்து வேடிகன் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப ஆகாப்பும் அமெரிக்கா ஒரு ப்ரோடெஸ்டன் கண்ட்ரி, இப்பொழுது அது கத்தோலிக்க கண்ட்ரியாக அது மாறி இருக்கிறது. அதனால மதமும் அரசியலும் ஒன்னு சேரும் பொழுது அது அதிக ஆபத்து. இந்தியாவிலையும் மதமும் அரசியலும் உண்டாகி சேர்ந்திருக்கிறது, அதனால பல விதமான போராட்டங்கள் இருக்கிறது. மதம் வேற அரசியல் வேற இருக்க வேண்டும். அல்ல, ஜெசபல் மதத்துக்கு அடையாளமா இருக்கிறார், ஆகாப் வந்து பாலிடிக்ஸ் அடையாளமா இருக்கிறார். ரெண்டும் இணையும் பொழுது கத்துடைய பிள்ளைகளுக்கு அது உபத்திரக்கால். அதனால அவர் எல்லாரையும் கொண்டு போட்டால், பாகாலே வணங்காத எல்லாரையும் கொண்டு போட்டால் 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க. இதை எளியா தீர்க்க தேசி ஒரு பயப்படாத ஒரு தீர்க்க தேசி. ஒருத்தன் என்ன சேலஞ்சு பண்றேன்னு சொன்னான், வாங்க நான் பாளையங்கோட்ட திம்மராஜ் நகர்ல வந்து உங்களை கொஸ்டின் கேட்கறேன்னா வரானான்னு பார்த்தா அவனை வரல. பிசாசு வந்து சேலஞ்ச் பண்ணுவான் கத்தருடைய ஊழியக்காரன். அதனால பாருங்க, எளியாவை வந்து ஆகாப்பின் ஜேசபலின் சேலஞ்ச் பண்ணாங்க. அவனுக்கு பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர் வந்தது. அதனால நான் வந்து பயப்பட மாட்டேன், நான் வந்து உங்களை இது பண்ண போறேன், கேள்வி கேட்க போறேன். அதான் பாருங்க, சாத்தான் எவ்வளவு வல்லமையா கிரியை செய்யறான் பாருங்க. கத்தோட ஆவிக்கு எவ்வளவு விரோதமா இருக்கிறான்னு பாருங்க. அதே போல ஆகாபம் ஜேசபல் வந்து எலஜாவுக்கு விரோதமாக இருந்தார். ஆனா கத்தர் என்ன செய்தார் என்றால் ஆண்டவர் எலியாவை கைவிடவில்லை. ஆண்டவர் கேரி பாத்து கண்டைக்கு அனுப்புகிறார். அங்கே காகங்கள் வந்து அவனை போஷித்தது என்று முதல் பகுதியில் நான் வாசிக்கிறோம், முதல் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு புறப்படு. Leave this place and go down. I have commanded a woman to sustain thee. இதை உன்னை போஷிக்கும் முடியாக ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 9 வசனம் வாசிக்கலாம்.
நீ எழுந்து சீதோனு கழித்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்.
5 எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எலியா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென்.
ஆமென்.
ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய அவனுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
God was providing food every day for him.
Amen.
He didn't have to worry. அவன் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர் என்றால் உங்களை போஷித்து பராமரித்து பாதுகாப்பது அது கர்த்தருடைய செயலாக இருக்கு.
ஆமென்.
நீங்க அதற்காக அதிக கவலைப்பட வேண்டாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கீர்கள் என்று உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் என்றால் அவர் நம்முடைய ஃபாதர் அண்ட் மதராக இருக்கிறார். அவர் நம்மை போஷித்து பாதுகாப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. அதனால இப்பொழுது எலியாவுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல் ஏறி தாக்கில் தண்ணீர் வத்தி போய்விட்டது. அதனால என்ன சொன்னால் நீ எழுந்து சாரி பார்த்து ஊருக்கு போவாங்க, ஒரு விதவைக்கு நான் உன்னை போஷிக்கும்படியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஜென்டல் உமன், அவள் வந்து ஒரு பிரஜாதி பெண்ணாக இருக்கிறாள். பஞ்ச காலத்திலே அவளும் பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அலியாவும் அந்த இசபேலும் அந்த ஆகாபும் ரெண்டு பேரும் விவாதம் செய்து அவள் இசபேலிலே விக்கிரகரனை கொண்டு வந்து கொடுமையான ஆட்சி செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை செய்கிறார்கள். ஐடல் ஒர்ஷிப்பை கொண்டு வருகிறார்கள். அது ஒரு நடுநிசியாக இருளின் காலமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த பெண்ணை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். அந்த ஃபெமைன் அந்த பஞ்ச காலத்தில் தான் இதை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த இஸ்திரிக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். ஆமே.
ஆமே.
இவளுக்கு தனிப்பட்ட பிராரமாக கர்த்தர் அங்கே வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். ஆமே. எலஜா ஒரு மெசேஜ் விடுவராக இருக்கிறார். அதே போல ப்ராஃபட் பிரனாம் வந்து இதை செய்தியை விடுவராக இருக்கிறார். 1200 செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அது வந்து பல விதத்தில் அது கிடைக்கிறது. ஆனா அந்த செய்தியை நீங்க படிக்கும் பொழுது ஆகாப் பாத்தங்க இருக்கிறது. ஆகாபை பற்றி சொல்லுகிறார், அமெரிக்காவை பற்றி சொல்லுகிறார், அமெரிக்காவுடைய முடிவை குறித்து சொல்லுகிறார். அதனால அது ஒரு பகுதி. அந்த மெசேஜில் ஒரு பாத் வந்து ஆகாப், இன்னொரு பாத் வந்து பெரிய பாத் வந்து ஜேசபேல். அதான் டினாமினேஷன். அதனால கத்தோலிக்க மார்க்கம் முதல் டினாமினேஷன், இன்னும் பல எல்லா டினாமினேஷன். அவருடைய மெசேஜில் டினாமினேஷனை பற்றி நிறைய கண்டமினேஷன் கொடுக்கிறார். எல்லா செய்திலையும் அவருடைய மெசேஜில் ஒரு பாட்ஸ் வந்து டினாமினேஷன் ஜாசபல். அதே சமயத்தில் என்னன்னா அவருடைய பாத்தில் அவருடைய மெசேஜில் ஒரு பகுதி பிரைடா இருக்கிறார். ஹலேலூயா. அதுதான் சாரி பாத் வீடு. ஆகாபை பற்றி யோசபல் எலியா பேசுகிறார், ஜேசபலை பற்றி பேசுகிறார். அது எலஜா மெசேஜ். இது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. டினாமினேஷனை எல்லாருமே குறைச்சி பேசுறோம். நம்ம டினாமினேஷன் தேவனால் ஏற்படுத்தப்படாது என்று கடிந்து கொண்டு பேசுகிறோம். அதில் இருக்கிற தவறான உபதேசங்களை சொல்லுகிறோம். எல்லாரும் ஜேசபலை தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆகாத எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க, எலஜாத எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பிரைடு இவளை பற்றி சரியான விதமாக அறியவில்லை. இந்த சாரிபாத் ஊர் விதவையும் எலியாவுடைய ஊழியத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த பாட்டில் இருக்கிறோம். ஆமே. அவள் வந்து வெளிப்பாட்டை இப்பொழுது பெற்றுக் கொள்கிறாள். தனிப்பட்ட பிராரமாக அவளுக்கு வெளிப்பாடு வருகிறது. ஆமே. அவருடைய வாழ்க்கையில அந்த மெசேஜ் வந்து ரியாலிட்டியாக மாறுகிறது. அது ஒன்லி டீச்சிங் கிடையாது, இது ஒன்லி டாக்டரிங் கிடையாது. அவள் வாழ்க்கையே அந்த செய்தியை பிரதிபலிக்கிறது. ஆமே. ஆண்டவர் அவருடைய ஹார்ட்ல அந்த விசுவாசத்தை டிராப் பண்ணுகிறார். அந்த அம்மாவிடத்திலே ஒரு செய்தியோடு வருகிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு மெசேஜ் அவருக்குள்ள இருக்கிறது. அந்த மெசேஜ் அந்த பெண்ணிடத்தில் சொல்ல வேண்டும். அதனால ஜேசபேலை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆகாபை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. இப்பொழுது எலியாவின் ஊழியம் முடிய வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்தால், இந்த பெண்ணை குறிச்சு அவர் வந்து ஒரு செய்தியில் அவர் மெசேஜில் ஒரு பகுதி இருக்கிறது, அதை அவர்கிட்ட டைரக்டா வந்து சொல்லணும். அந்த பெண்ணினுடைய லைஃப் வந்து ஒரு மிஸ்ட்ரியா இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது. அவள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வார்த்தைக்கு வார்த்தையை வந்து அவள் வந்து ஜீவிக்க செய்ய வேண்டும். ஆமே
ஆமே.
ப்ராஃபெட் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார், அவங்க வந்து அவர் சாப்பிடலாம் செத்து போயிருவார். அந்த வார்த்தையானது மறித்து போகும். வார்த்தையானது ஜீவிக்க வேண்டும் என்றால் இந்த பெண் அங்க ஒரு காரணமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. இந்த பெண் ஆதாரத்தை கொடுத்து அவரை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்க செய்யணும். எலியா தீர்க்கதரிசி மெசேஜ் இருக்கிறது. இந்த மெசேஜ் ஜீவிக்க வேண்டும் என்றால் அதை விசுவாசிக்கிற மக்கள் இருக்க வேண்டும். ஆமே. அதனால எலஜாருடைய மெசேஜ் இன்னைக்கு நம்ம மூலமா ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. இது அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் அந்த வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஜீவிக்கிறது. நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தும் பொழுது, இத மிஸ்ட்ரி வாஸ் கோயிங் டு கீப் த வேர்ட் அலைவ். அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்க செய்யறதா இருக்கிறது. ஆமீன். உலக நியாய தீர்ப்பில் இருக்கிறது, உலகமானது பாவ இருளில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு உமன் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷி வாஸ் அன் அப்பாயிண்டட் உமன். ஆமீன். எதற்காக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்? வார்த்தையை ஜீவிக்க செய்வதற்காக. ஆமீன். இப்பொழுது வார்த்தை அவற்றை வரும்பொழுது அவருடைய உண்மையான கலரை அவள் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் தங்களை பெருசா பேசலாம், ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கிறேன் பேசலாம், ஆனா வார்த்தை வெளிப்படும் பொழுது அவங்க கலரை கமிப்பாங்க. அறிக்கையில இருந்துதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. சென்னையில வந்து டப்பா லைட். நான் ஒரு காலத்தில் டப்பா லைட்ல இருந்தேன், நீங்க டப்பா லைட்ல இருந்திருக்க மாட்டீங்க. இங்கே இந்த இடத்துல நான் டப்பா லைட்ல தான் ஜீவிச்சேன். இந்த தெருவில் பஸ் பஸ் எலக்ட்ரிசிட்டி சர்ச்சுக்கு தான் வந்துச்சு. அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நான் சொல்ல இந்த விவசாயத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதனால பாருங்க என்னன்னா, எந்த தெருவும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, யார் வீட்டிலும் எலக்ட்ரிக் கரண்ட் கிடையாது, எல்லாம் டப்பா லைட் தான். இப்போ அதுக்கு பிறகு நமக்கு வந்து இவ என்ன ஜென்ரல் வெளிச்சம் வந்திருக்கு, எலக்ட்ரிக் லைட் வந்து, இப்போ வந்து எல்இடி லேம்ப்ல நீங்க இருக்கிறீங்க. வெளிச்சம் வர வர அது அதிகமாயிட்டே போகுது. அதே போல சர்ச்சில் மெசேஜ் வந்து வர வர அதிகமாகும் பொழுது டப்பா லைட்ல இருந்தவங்க இன்னைக்கு இந்த வெளிச்சத்துக்கு வரல. இந்த வருஷத்திலேயும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த எல்இடி லேம்ப்ல இருக்க வெளிச்சத்தில் வரல. அவங்க அதுக்குன்னு நியமிக்கப்படல. அதான் வெளிச்சம் அதிகமாகும் பொழுது அவங்களுடைய பாவங்கள் அங்க உணர்த்தி விக்கப்படுது. அவங்களால இங்க ஸ்டாண்ட் பண்ண முடியல. இத்தனை வருஷம் வந்தாங்களா, இத்தனை ஸ்டாண்ட் பண்ணல. இப்ப வெளிச்சம் அதிகமாயிருக்கு. இந்த வெளிச்சத்தில் இந்த வெளிப்பாட்டில் அவங்களால வர முடியல. அதை நினைக்கும் பொழுது அது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையா இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த வெளிச்சம் வரும்பொழுது இந்த நேரத்தில் புதுசா சிலர் வர்றாங்க. ஆமே. அவங்க இந்த வெளிச்சத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா பழைய விசுவாசிகள் சிலர் என்னச்சா பின்வாங்கி போனவங்க, இந்த வெளிச்சத்தில் ஜீவிக்க ஆண்டவர் அவங்க அனுமதிக்கல. பாருங்க என்ன சொல்ல, ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை அதிகரிக்க செய்யும் பொழுது உலகம் இன்னைக்கு அதிக இருளில் இருக்கிறது, பாவ இருள் இருக்கிறது. மெசேஜில் ஃப்ரேம் ஒர்க்லையும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கிளியர் விஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேர் கமிங் டு ஹர். அவருடைய வார்த்தை வந்தது. ஆமென்.
ஆமென்.
அவளுக்கு ஒரு விசிட்டேஷன் வந்தது. அவர் ஜெகவா ஜெரே என்று வெளிப்படுத்தும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. அதாவது அப்பாயிண்டட் உமன், அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணுக்கு ஏற்ற வேலை வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு செய்தி அவளுக்கு சொல்லுகிறார். ஆமென். இந்த பெண்ணுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மகன் இருக்கிறான், புருஷன் மறித்து போனான். இப்பொழுது என்ன, பஞ்ச காலத்தில் இருக்கும் பொழுது தண்ணி வர வர குறைஞ்சிட்டே போகுது. ஒரு கேன் ஃபுல்லா தண்ணி இருந்தது, இப்பொழுது ஒரு கிளாஸ் ஃபுல்லா தான் தண்ணி இருக்கு. தண்ணியை குடிச்சு குடிச்சு அது குறைஞ்சி போச்சு. சாப்பாடு வந்து குறைஞ்சி குறைஞ்சி ஒரு அங்க அடல் செய்வதற்கு வேண்டிய அந்த அளவுக்கு மாவு குறைஞ்சி போய்விட்டது, எண்ணெயும் குறைஞ்சி போயிட்டது. இந்த நேரத்தில் அவள் ஜோம் பண்றா, யகோவா தேவனே, எண்ணத்தில் ஏதாவது குறை இருக்கும் என்றால் நீ அந்த குறைய மன்னிக்க வேண்டும். இஃப் தேர் இஸ் எனி திங் ராங் இன் மை லைஃப், ஐ ரிப்பன்ட் ஃபார் இட், ஃபர்கிவ் மீ. ஆண்டவரே, நீர் அதை மன்னியும் என்று அவள் ஜோம் பண்ணுகிறாள். அதனால் அவள் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சூழ்நிலையானது அவள் தோல்வி அடைவது போலதான் இருக்கிறது. அவள் ஜபம் கேட்க மாட்ட மாதிரி தெரியல. வர வர எல்லாமே அந்த ஃபுட் எல்லாமே கம்மியாயிட்டு போகுது, வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் லெவல்ல தான் இருக்கிறது. ஆண்டவர் அது வரைக்கும் அவளை அப்படியே விட்டுட்டார். ஹல்லேலூயா. டிஃபீட்டட் பிஃபோர் God moved on the scene. கத்தர் வந்து அங்கே கிரிய செய்யும் வரைக்கும் அவள் வந்து தோல்வி அடைந்தது மாதிரியே அவள் தெரிகிறாள். அவளுக்கு ஃபைனல் டெஸ்டிங் அங்க ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் ஆண்டவர் அவளை டெஸ்ட் பண்ணுகிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். ரொம்ப டேஞ்சரா போயிடும், விளைக்கவே முடியாதுன்னு வந்துடும். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் எங்க கிரிய செய்ய அந்த லெவல் வரைக்கும் விட்டுட்டு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதுலேயும் நம்ம உறுதியா இருந்தோம்னா கத்தர் வந்து சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜாஸ்பர் வர வர டவுனா போயிட்டு பிறகு என்ன செய்ய டாக்டர் என்ன செய்ய இன்னும் டவுனா போனா என்ன பண்ணுன்னு யோசிக்கும் பொழுது அதுக்கு பிறகு ரைஸ் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இதே போலதான் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் வர வர ரொம்ப டவுனா போகும் பொழுது அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். அதிலிருந்து அவர் காட்சியில தோன்றுகிறார். ஆமே. அதனால எலஜா பாட்டு நிறைவேறிவிட்டது, ஜெசபல் பாட்டு நிறைவேறிவிட்டது. இப்பொழுது இந்த பெண்ணுடைய பாட்டு இன்னும் நிறைவேறல. இவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இங்க ஃபெமைன் வந்து அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவள் வந்து பிழைப்பதற்கு வழி இல்லை, அது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டமாக மாறுகிறது. ஆமே. அந்த க்ரூசியல் அவர்ஸ், அந்த விதமான ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் இதை கத்தர் காட்சியிலே தோன்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையுமே முன்னக்கூட்டியே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? God had it all pre-arranged. எல்லாத்தையும் அரேஞ்ச் நமக்கு தெரியாது, நமக்கு அந்த கடைசி நாட்டில் தான் தெரியும். எல்லாத்தையுமே அவர் வந்து ஆண்டவர் வந்து இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எலஜா ப்ராஃபட் வைத்திருக்கிறார், அங்கே வந்து அற்புதங்களை வைத்திருக்கிறார். இப்பொழுது இவருடைய விசுவாசம் தோல்வி அடைந்தது மாதிரி தெரிகிறது. இது அவளுக்கு ரியல் ஃபெய்த் வேணும். அவள் வந்து தன்னுடைய பார்ட்ஸை வந்து ஆக்ட் பண்ண வேண்டும். அவள் ஆக்ட் பண்ண வரைக்கும் இப்பொழுது அவளுடைய ஃபெய்த் ரொம்ப வந்து சோதிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் என்ன செய்யல என்றால் அவருடைய ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தண்ணி வந்து குறைஞ்சி ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த பானையில மாவு ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கணும். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது நிறைய பாதி வரைக்கும் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் கிரிய செய்யல. அது டவுன் ஆகி டவுன் ஆகி அந்த லெவல்ல வரும்பொழுது இப்பொழுது ஆண்டவர் எலியா சொல்லுகிறார், கோ அரைஸ் அண்ட் கோ டு த சாரிபாத், கோ டு த சாரிபாத் என்று சொல்லுகிறார். அந்த சாரிபாத் ஊருக்கு நீ போ, அங்கே ஒரு விதவை கட்ட அந்த அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அலர்ஜியாக சொல்றாரு நீ போ. போதான் வெள்ளம் பெருகி வர வேண்டும், ரொம்ப பெருகி வரணும். அது வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வந்து கடந்து போக சொல்லல, அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுகிறார், இப்ப நீங்க கடந்து போங்க அப்படிங்கிறார். லாசரு மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு, அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அவங்களுடைய விசுவாசம் பைனல் பாயிண்ட் வரைக்கும் சோதிக்கப்படுகிறது. அந்த பைனல் பாயிண்ட் அங்க வரும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் காட்சியிலே தோன்றுகிறார். ஆமென். அவனால நம்ம தோண்டு போக வேண்டாம், கத்தர் எப்படினாலும் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நிலைமை எவ்வளவு மோசமா போனாலும் உதவி செய்வார். ஆமென். அவனோர் வந்து ஆபிரகாமுக்கு வெயிட் பண்ணுகிறார். அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போகணும், அவனுடைய சரீரம் சாக வேண்டும் என்றாலும் அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போகணும். சாராளுடைய தர்ப்பம் வறண்டு போக வேண்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுகிறார். பின்பு அவர் மனுஷத்துக்கு மாறாக காட்சியிலே தோன்று. அதனால எந்த சோதனைகளை திருத்தவும் நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக காட்சியிலே தோன்றி அற்புதத்தை செய்வார். அந்த நேரத்தில் அவள் வந்து என்ன சேர்ந்தால் அங்கே விறகு பொறுக்கும்படியாக அவள் ஒளிமிக வாசை அண்டை வரும்பொழுது எலியா தீர்க்க தரிசி அங்கே அவளை காண்கிறார். அவங்க தர்சனத்திலே காண்பித்துக்காரு. இதுதான் அப்பாயிண்டட் உமன். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த எலெக்டட் பீப்புள். ஹல்லேலூயா. எலெக்ட் பீப்புள் தான் நம்ம சர்ச்சில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது கடினமான உபதேசம், மனசு வராது. அவங்களுடைய மனசு வந்து அந்தகாரப்படும், மனசுல ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு டல்லா போவாங்க. திரும்பி பார்த்தா ஆலோயம் வந்து சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. வரலன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அது தீட்டுப்பட்டு போயிருக்கு, அது பல நாட்களுக்கு முன்னாலே தீட்டுப்பட்டிருக்கு, அது டல்னஸ்ஸா இருந்து வேற காட்சியில இருக்கு. விசுவாசம் வர வர ஒளிஞ்சு போகுது. ஆனா இந்த பெண்ணுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகல. ஆமே. இவருக்கு எல்லாமே டல் ஆயிட்டு தான் வந்துச்சு. வாட்டர் குறைஞ்சி போச்சு, மாவு குறைஞ்சி போச்சு. ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யறால் கத்தர் கரெக்டா அது வரைக்கும் வெயிட் பண்ணுகிறார். நீ அந்த தேடி தாட்டம் மேல இருக்கிறான். இப்பொழுது அந்த தாகத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீ போ, இதுதான் கரெக்டான டைம். ஹல்லேலூயா. அங்க அப்பாயிண்டட் உமன் அங்க இருக்கிறாள். ஆமே. அவளுக்கு நீ உன்னை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவளுக்கே வர வேண்டும். ஆமே. அவளெல்லாம் என்ன சொன்னால், வார்த்தையை வந்து எல்லா ஜனங்களும் புறக்கணித்தாலும் அந்த பெண் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவாள். ஆமே. அவளை ரெண்டு பிறகு பொறுக்க முடியாத ஒலிமுக வாசல் என்று வரும்பொழுது எலியா கரெக்டா அங்க சந்திக்கிறான். சந்திச்சு என்ன சொல்லுகிறான் என்றால், நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவள தண்ணீர ஒரு கிளாஸ் தான் இருக்கிறது. அல்ல, தண்ணீரை எப்படி ஷேர் பண்ண முடியும்? அவளும் அவனுடைய மகனும் இருக்கிறாங்க. ஆனா அவன் அந்த தண்ணி வந்து அந்த நாட்டில் ரொம்ப ஸ்கேர்ஸ் திங். இப்ப நம்ம தண்ணினா ஒருத்தர் கேட்டா உடனே கொடுத்துவோம், கேட்காமலே கொடுப்போம். அவளை இப்பொழுது அவ்வளவு நிலைமை அப்படி கிடையாது. தண்ணீரை வந்து ஷேர் பண்றது அவளுக்கு ஒரு கடினமான ஒரு காரியம். The things that were very scarce, அது வந்து அந்த நாட்டில் ரொம்ப கிடைப்பது அது அரிதாக இருந்தது. ஆனால் அவள் அதை willing to share is her water. Hallelujah. தண்ணீரை அவள் ஷேர் பண்ண விரும்பினாள். ஆமே. சரி, தண்ணீரை கொடுத்துடலாம். தண்ணீர் எடுக்க போகும் பொழுது கொஞ்சம் அப்பம் கொண்டு வா என்று அவர் சொல்லுகிறார். நம்ம அதை எங்க வாசிக்கிறோம்? பத்தாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தால். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம்
குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொன்னான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா.
கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. இது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னா, நிறைய அவ தோசை செஞ்சு அடிக்க அடிக்க வச்சிருக்கிறா, அவளை உன்னை எடுத்துட்டு வான்ன மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய அப்பம் செய்து வச்சிருக்கிறா, அதுல வந்து எனக்கு கொஞ்சம் அப்பம் விட்ட நான் வயிறு பசியா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இருக்குது. அதனால அவ என்ன சொல்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் ரெடி பண்ணி நிறைய வச்சுக்கிடல. நான் எனக்கு என்ன சொன்ன, மாவும் ஆயுள் தான் இருக்குது, இன்னும் அதை செய்யல, கேட்க அதை செய்யல. அதை ஒரு சிறிய அடை தான் செய்ய முடியும். அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீர் ஏதோ நான் நிறைய வச்சிருக்கிற மாதிரி, அவளை கொஞ்சம் தானு சொன்ன மாதிரி இருக்குதே அப்படிங்க மனசுல அப்படி வச்சு அவ பேசுற. அந்த 12 வாசிக்கலாம்.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாக கற்று.
ஒரு அடையும் இல்லை, நான் ஏற்கனவே செஞ்சு அடைய வைக்கல. மாவும் தாங்க வந்து எண்ணெயும் தான் இருக்க வழியா, இன்னும் அதை அடைய செய்யல. நீ உடனே அதை எடுத்துட்டு வரணும், அங்க நிறைய செஞ்சு வச்சிருக்கிறனா. அதனால இட்லி நிறைய செய்து வச்சிருந்தா விருந்தாளுக்கு வந்தா உடனே கொடுத்துடலாம். இது மாவு தான் இருக்கு, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும், நாங்க செஞ்சுதான் கொடுக்க முடியும். வெறும் மாவு எண்ணெய் தான் இருக்கிற ஒழியோ, நான் அதை ஒண்ணும் ஏண்ட இல்லை. அதாவது சொல்ற என்னத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதான் நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக நாங்கள் ரெண்டு விரைவு பிறகு நிறைய விரைவு பிறகுனா நிறைய செய்யலாம். நான் வந்து எனக்கு ஒரே ஒரு அடை தான் செய்யணும், அதுக்கு ரெண்டு விரைவு போதும். ரெண்டு விறகு நான் பொறுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3-4 இல்ல, 2 விறகு என்று சொல்லுகிறார். 13 வாசிக்கலாம்.
அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா.
நீ செய்ய, நீ போய் செய்து, நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலாவது ஒரு சிறிய அடையை எனக்கு செய்து கொண்டு வா. பிந்து உன்னுடைய மகனுக்கும் உன் மகனுக்கும் செய்யலாம்னு சொல்லும் பொழுது அவள் அதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தாள். அதையும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அங்கே வந்து எலியா தீர்க்கதரிசி இப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், பானையின் மாசு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை.
கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் பொழுதும் பானையிலே மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்திலே எண்ணெய் செலவழிந்து போவதில்லை. இப்பொழுது ஒன் மேன் மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்கிறோம். ஒன் மேன் மினிஸ்ட்ரி. எலியா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதன் பின்பு பிரைட் மினிஸ்ட்ரி வருகிறது. ஆமே. அதாவது வில்லியம் மேரியன் பிரிங்காமே ஆண்டவர் உலகமெங்கிலும் பயன்படுத்தினார். 1965 வரைக்கும் பயன்படுத்தினார். 1965 இருந்து ரேச்சர் வரைக்கும் பிரைட் மினிஸ்ட்ரி வருகிறது. ஆமே.
ஆமே.
சாரி பார்த்து ஊர்வரவை இப்பொழுது கிரியை செய்ய வேண்டும். அதனால அவனுடைய ஊழியத்தில் 2 parts இருக்கிறது, 2 climax இருக்கிறது. அல்ல, முதல் கிளைமேக்ஸ் வந்து கர்மேல் பருவத்தில் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பிப்பது. அது உலகத்துக்கு அனைத்துக்கும் அவர் தீர்க்க தரிசியாக இருக்கிறார். அது ஒரு கிளைமேக்ஸுக்கு போறது. இப்பொழுது அடுத்த கிளைமேக்ஸ் என்னவென்றால், இந்த விதவையின் வீட்டிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆமே.
ஆமே.
பேக் மீ எ கேக். நீ எனக்கு ஒரு அடையை நீ செய்து கொண்டு வா. அந்த அவள் அதுவும் செய்ய ஆயத்தமா இருந்த பொழுது அவளுக்கு ப்ரோபசி வருகிறது.
அதாவது
அவள் முதல்ல டெஸ்ட் பண்ணப்பட்டால் அவருடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டது, அது எல்லாமே குறைஞ்சி வரும்பொழுது அந்த நேரத்தில் பார்த்து இந்த வெளியாத்திக்கு திசை வருகிறார். அவர் பார்க்கிறார், இவர் ஒரு யங் உமன், அவர் கொஞ்சம் ஏஜ் அதிகம் இருக்கிறது, நம்மளை விட அவர் ஓல்டா இருக்கிறார், நம்மளை விட அவர் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, நம்மளை விட அதிகமா அவர் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நானும் இந்த தண்ணீரை குடிச்சு இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு சாகத்தான் போறேன், எப்படி நானும் சாகத்தான் போறோம், அதுக்கு மேல ஆதாரம் இல்லை. சரி, அவருக்கும் நம்ம அதில் ஷேர் பண்ணலாம், எப்படினாலும் சாகிறது உறுதி தான், நான் இதை சாப்பிட்டாலும் சாகத்தான் போறேன், அதனால நம்ம வந்து அவருக்கு அதை ஷேர் பண்ணலாம், அவர் ரொம்ப வீக்கா இருக்கிறார் என்று சொல்லி அவள் வந்து நினைச்சு அதை வில்லிங் டு ஷேர் த ஃபுட், அவள் ஆதாரத்தை ஷேர் பண்ணதுக்கு அவள் ஆயத்தமா இருந்தார். அப்பொழுது வெளியாத்துக்கு என்ன சொல்றா, ஃபியர் நாட் சொல்ல, பயப்படாதே என்று சொல்ல. அவனோட எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்லுவாரு, பயப்படாதேன்னு தான் சொல்லுவார். ஆமே, மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், பயப்படாங்க சிஸ்டர், பயப்படாங்க பிரதர், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆமே கர்த்தர் உங்களுக்கு சோத்தை தருவார். அந்த பயப்படாதேங்க வார்த்தை தான் முதலாவது வருது. ஏன்னா இந்த பயம் வந்து நம்முடைய விசுவாசத்தை செயலிழக்க செய்கிறது. Fear was paralyzing her faith. அவருடைய விசுவாசத்தை பயமானது செயலிழக்க செய்கிறது, செயலற்ற தன்மைக்கு கொண்டு வருது. அதனால நமக்கு பயம் இருந்தால் விசுவாசம் கிரியை செய்யாது. அவள் சூழ்நிலையை பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவளுக்கு பயம் ஏற்படுகிறது. அதனால பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீ வந்து முதலாவது பயத்தை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மெசேஜ் நம்மளை என்ன செய்யறது என்றால் பயத்தை நம்மளை விட்டு அப்புறப்படுத்துது. ஆமே,
ஆமே.
Message was to take fear out of the people.
Amen.
அல்லாஹ் எலஜா மெசேஜ் வந்திருக்கிறது, தீக்கத்தின் செய்தி வந்திருக்கிறது. இந்த தீக்கத்தின் செய்தி எதுக்காக வந்திருக்கிறது, நம்முடைய பயத்தை அப்புறப்படுத்துகிறது. சாத்தான் அப்படி பண்ணிடுவான், சாத்தான் இப்படி பண்ணிடுவான், அரசாங்கம் அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், அந்த மாதிரி நடக்கும், பயப்படாத. ஹல்லேலூயா. அவனோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்கும்.
ஆமே,
எல்லாமே காட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம தான் பயப்படணும். நமக்கு ஆண்டவர் வந்து ஃபைனலா ஒரு முடிவு லேச்சர்னு வச்சிருக்கிறாரு, நம்ம ஏன் பயப்பட வேண்டி இருக்குது? அதனால மெசேஜ் வந்து நம்மளை பயத்தை அப்புறப்படுத்துது. நீ முதலாவது எனக்கு ஒரு அடையாளம், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடு. புட் காட் ஃபர்ஸ்ட் என்று பெண்ணா சொல்கிற, தேவனுக்கு முதன்மை ஸ்தானம் கொடு. நீ வந்து உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய சொந்த தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வா, கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடு. எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது நீதிக்காரத்தை அவர் பார்த்து கொடுப்பார். ஆமே, நீ முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடையாளம் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கத்து சொல்லுகிறார். ஆமே,
ஆமே.
The goose of oil shall not fail and the barrel of meal shall not go down until the Lord sent rain. கர்த்தர் தேசத்தில் மழையை அனுப்பும் வரைக்கும் எதுவுமே குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அது அது ஒரு ப்ராபசி, அது வந்து ஒரு ப்ராமிஸ் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸ் அதுதான். தேசத்துல மழை வரும் வரைக்கும் மாவு பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது. இது அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸ், ப்ராமிஸ் வேர்டு. இந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறுவதற்கு முன்னதாக அவள் சில காரியங்களை செய்ய வேண்டும். அவள் மாவை எடுத்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணணுமா, மிக்ஸ் த மீல் வித் ஆயில். அதாவது மீல் எதை குறிக்கிறது, வார்த்தையை குறிக்கிறது. ஆமே,
ஆமே.
மாவு வந்து வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது, ஆயில் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அங்கே அடையாளமாக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா மட்டும் போதாது, அந்த ரெண்டு விறகு இருக்குல்ல, அந்த விறகு மேல அங்க வைக்க வேண்டும். அது மட்டும் போதாது, இத ஃபயர் அங்க வரணும். அந்த ஃபயர் அங்க வந்தா அதன் பின்பு அங்க கேக் அங்க வரும், அடை வரும். அதன் பின்பு அந்த பானையை பார்த்தா எப்பொழுதுமே மாவு இருக்கும், கலசத்தை பார்த்தா எப்பொழுதுமே ஆயில் இருக்கும். ஆமே,
ஆமே.
ஜெகவா ஜெரே, இயேசு கிறிஸ்து யகவா இரே என்று வெளிப்படுத்துவார். ஆமே,
ஆமே.
கிரியேஷன் அங்க வரும். ஆமே,
ஆமே.
தேவன் மாவையும் எண்ணையும் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஆமே,
ஆமே.
அதனால அதுவரைக்கும் அவள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதனால் அந்த அற்புதத்தை காண வேண்டும். தசைத்தலாடும் கத்து சொல்லுகிறதாது என்பது அவள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், வேர்டையும் அந்த ஆயிலையும் மிக்ஸ் பண்ண வேண்டும். வேர்ட் வந்து இட்ஸ் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமே,
ஆமே.
அங்க வந்து இது ஆயில் வந்து ஃபெய்த்தாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பின்பு ஃபயர் அங்கே வர வேண்டும். ஃபயர் செல்ஃப் டெனியல், நம்மை நாமளே வெறுப்பது. ஃபயரி ட்ரையல் என்று இதற்கு நமக்கு பைபிள்ல பேதுரு சொல்லுகிறார். அந்த ஃபயரி ட்ரையல் அங்கே வந்து சோதனை, அக்கினியின் சோதனை. ஒன்னு பேதுரு 4:12-13 வாசிக்கலாம்.
பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷம்.
ஃபயர் வந்து என்ன செய்யணும் என்றால் அதை பேக் பண்ண வேண்டும். அவள் அங்க பிசைஞ்சு வச்சிருக்கிறத வந்து அது பேக் பண்ணும் பொழுது அப்பொழுதுதான் அடவர் இந்த காரியத்தை அவள் செய்ய வேண்டும். அதனால நமக்கு வேர்டு வந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டும். ஆமே
ஆமே.
இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவருடைய கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனப்படாமல் போய்விட்டது. ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையோடு கூட ஆயில நம்ம மிக்ஸ் பண்ணா, ஆயில் வந்து ஹோலி ஸ்பிரிட் கடையாளமா இருக்கிறது, அது நம்முடைய ஃபெய்த் கடையாளமா இருக்கிறது. வார்த்தையும் ஃபெய்த் மிக்ஸ் பண்ணி அதன் பின்பு ரெண்டு கட்டை வந்து கிராஸ் ஆகிருக்கிறது. கிராஸ் வந்து ரெண்டு கட்டை, நேர ஒண்ணு குறுக்க ஒண்ணு. அதனால கிராஸ் எதை குறிக்கிறது? செல்ஃப் டெனியல், உங்களை நீங்களே வெறுக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. டினைங் யுவர் செல்ஃப், இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆமே
ஆமே.
அதனால உலக உல்லாசமான வாழ்க்கையை வெறுத்து, பாவ சந்தோஷங்களை வெறுத்து உலகத்துக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்திற்கும் அதனுடைய ஆசை இச்சைகளுக்கும் நம்ம சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமே
ஆமே.
அவள் அதை செய்ய வேண்டும். பின்பு ஃபயர் அங்க வருகிறது. அந்த ஃபயர் வந்து ஃபயரி ட்ரைல்ஸ், அக்கினியின் சோதனை. இந்த அக்கினியின் சோதனை தான் கேக்காக மாற்றுகிறது, சஃபரிங். ஆமே
ஆமே.
அதனால கேரக்டர் வித் சஃபரிங், அதாவது சஃபரிங் தான் நம்மளை கேரக்டர் இருக்கும். நம்ம படுகிற உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பொறுமையை உண்டு பண்ணுது. அதனால வித்தவுட் கேரக்டர் வந்து நம்ம வந்து நல்ல சுபாவம் இல்லை என்றால் நம்ம உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக். அதனால நம்ம பவர், நமக்கு வந்து நல்ல கேரக்டர் உருவாகணும்னா பல விதமான சோதனைகளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டியதாயிருக்கு. அந்த ஃபயரி ட்ரையல் அங்க வரும் பொழுது அப்பந்தான் கேக் அங்க வரும். அந்த ஃபயர் அங்க வரலன்னா எல்லாமே செய்து அந்த ஃபயர் வரலன்னா அது கேக்கா மாறாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக சஃபரிங்ஸ் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, டெஸ்டிங் வருகிறது. இதை என்ன செய்தா, இதெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய சுபாவத்தை வந்து நமக்கு பொறுமையும் நமக்கு தாழ்மையும் ஏற்படுத்துது. ஆமே
ஆமே.
வயசாக நமக்கு அதிக பொறுமை வரணும், அதிக தாழ்மை வரணும். நம்முடைய கேரக்டர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும். ஏன்னா நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்குது. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், எடுத்த உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால பாருங்க, அந்த சோதனைக்கு அந்த டெஸ்டிங், அந்த ஃபயரி ட்ரையல்ஸ் வந்து என்ன செய்யறது என்றால் நமக்கு வந்து கேரக்டரை உருவாக்குறது. ஆமே
ஆமே.
பெர்ஃபெக்ஷனை உருவாக்குறது. ஆமே
ஆமே.
லிட்டில் பாய் அங்க இருக்கிறோம், லிட்டில் பாய் அம்மா அம்மா சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் கேட்கிறோம். அவர் சொல்லுகிறார் என்ன செய்த, நீ வந்து பயப்படாத, நமக்கு நிறைய பிரட்டு கிடைக்க போகுது. ஆமே
ஆமே.
அதனால ஆண்டவர் நமக்கு நிறைய தரப்போறார் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் அவள் அந்த ப்ராமிஸை பிலீவ் பண்றாள். ஆமே
ஆமே.
அதனால ஆண்டவர் நமக்கு பிளண்டி ஆஃப் ஃபுட் தருவாரு. அதனால மகனே நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறாள். இப்பொழுது சி வாஸ் ஆக்டிங் அப்பான் த பேர்ட். ஹலலூயா. வார்த்தையின்படி செயல்படுகிறார். வார்த்தையை வச்சு ஆர்குமெண்ட் பண்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறோம். கத்துட ஊழியக்காரனை சேலஞ்ச் பண்ண பாக்கிறோம். அவன் வார்த்தை எதுக்கு வச்சிருக்கிறான்? சண்டை போடுறதுக்கு தான் வச்சிருக்கிறான். வார்த்தையின்படி நடக்கணும். ஆக்டிங் அப்பான் த பேர்ட். ஹலலூயா. அதுதான் ரியல் பிரைட். கோராகி வந்து என்ன செய்யறா? மோசடிக்கிறதா? சேலஞ்ச் பண்ணா. ரொம்ப காலமா சின்சியரா பின்பற்றி தான் வந்தோம். கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன? இத டெஸ்டிங் வரும்பொழுது அவன் வந்து என்ன, அந்த ஃபயரி ட்ரையல் வரும்பொழுது அவன் வந்து தோல்வி அடைந்து போனான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு சோதனை வந்தாலும், சஃபரிங் வரும்பொழுது அதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது. ஹல்லேலூயா. சாஸ் வந்து அவளுக்கு பல எண்ணத்தை கொடுத்துருக்கலாம். உனக்கே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி தான் இருக்கு இருக்குது. அந்த வயசான மனுஷன் சொல்றான், நீ கொடுக்கறிய. அவன் ஒரு ஏமாத்துக்கார. நீ அவன் பேச்சை நம்பாத. அவன் வந்து அவன் பேச்சை நம்பி நீ கொடுக்காத. நீங்க உன் மகனும் அதை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு செல்பிஷ்னஸ் அவள் மேல குணர்ந்திருக்கலாம். அவள் என்ன செய்யறாள், அந்த எண்ணத்தெல்லாம் அவள்
அத்திரப்படுத்துகிறான்.
நீ வந்து எனக்கு இதுதான அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார், இந்த செல்பிஷ்னஸ் கொண்டு வருகிறார். நான் என்னுடைய வாட்டரையும் என்னுடைய எனர்ஜென்றால் இந்த என்னுடைய ஆதாரத்தையும் நான் வந்து அந்த மனுஷனுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதனால பாருங்க, சாத்தான் சார் பல எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையினாலே அதை கடிந்து கொள்ள வேண்டும். ஆமே. இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசியை வந்து ஜீவிக்க செய்ய வேண்டியது இவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ப்ராஃபட் எது கடையாளமா இருக்கிறார், வேடப்பேடு கடையாளமா இருக்கிறார். ஆனா இவள் என்ன செய்ய வேண்டும், ஒரு போஜன பலியை கொண்டு வர வேண்டும். ஆமே. She has to bring a meal offering in the time of famine. இப்பொழுது வேத வசனம் கேட்க கூடாத பஞ்சகாலத்தில் இருக்கிறோம். ஒழுங்கா கரெக்டா யாரும் போதிக்கிறது இல்ல. அவிதமான ஒரு காலம் வேதவசனம் கேட்க கிடையாத காலம். வேதவசனம் நிறைய இருக்கு, திகிதச்சு புக்கு நிறைய பேர் பிரிண்ட் பண்றாங்க, ஆனா அதை பகுத்து போதிக்கிற ஊழியக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்கள். வேதவசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சகாலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து சவுட்டுக்கும் ட்ரம்புக்கும் மத்தியில வாய்ஸ் கால் அந்த காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் மீல் ஆஃபரிங் கொண்டு வர வேண்டும். ஆமே. மீல் ஆஃபரிங் கொண்டு வரால் வேட வந்து நம்ம ஃபெய்த்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டும். செல்ஃப் டெனியல் அந்த விறகு கட்டையின் மேல் வைக்க வேண்டும். பின்பு ஃபயரை கொண்டு வரும் பொழுது அங்கே கேக் உருவாகிறது. His message was a prophecy. இதை எலியா சொன்ன அந்த வார்த்தையானது, அந்த செய்தியானது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அது இவளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அவள் இதெல்லாம் செய்தாதான் அது நிறைவேறு. அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், அந்த ப்ராபசி நிறைவேற வேண்டும் என்றால், அதுக்கு முன்னதாக இவள் இந்த காரியத்தை செய்யணும். நீங்க வேற ஃபெய்த்தோட மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? கேட்டு தலைக்கு மேல போதா? இதை உங்களை செல்ஃப் டெனியல் பண்ணிருக்கிறீங்களா? வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்திருக்கிறோமா? இதை சஃபரிங் அந்த ஃபயர் அங்க வரும் பொழுது நம்மளுடைய கேரக்டர் அதை பரிபூர்ணப்படுத்துற ஃபயரி டிரையல். அந்த ஃபயரி டிரையல் வரும் பொழுது அங்கே வந்து என்ன செய்தாலும் அந்த ஃபயர் வந்து அந்த கேக்கை கொண்டு வருகிறது. ஆமே. ஆமே. God in the prophet, தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் இருக்கிறார். இப்பொழுது தீர்க்கதரிசி வந்து இந்த பெண்ணுக்குள்ளே வந்து தீர்க்கதரிசிக்குள்ள இந்த அதே கர்த்தர் இன்றைக்கு மனவாட்டியின் மத்தியில் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசம்? ஏனென்றால் மனவாட்டி இந்த காரியத்தை செய்கிறாள். யார் யார் இந்த காரியத்தை செய்கிறாங்களோ, இத கிரைஸ்ட் இந்த ப்ராபர்ட்டி, இப்பொழுது கிரைஸ்ட் இந்த பிரைட். ஹல்லேலூயா. ப்ராமிஸ் ஹஸ் பிகம் ரியாலிட்டி. அந்த ப்ராமிஸ் வந்து ரியாலிட்டியா உண்மையாக மாற வேண்டும். பானையில மாவு குறையாது, கலசத்துல என்ன குறையாது, தேசத்துல மழையை கட்டளையிடும் வரைக்கும் அது அப்படி இருக்கும் என்றால் அந்த ப்ராபசி அவள் வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறணும். இது ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரேயர். உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் கொண்டு விசுவாசிக்கிறோம். இது பஞ்சகாலமா இருந்தாலும் சூழ்நிலைகள் அதிகமா இருந்தாலும் இது நமக்கு ப்ராமிஸ் வேண்டும். வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் நமக்கு கொண்டு வரும். இட் பிகம்ஸ் ரியாலிட்டி. ஹல்லேலூயா. தட்ஸ் வை தி லார்ட் பீயிங் மேனிஃபெஸ்டட். அந்த தட்ஸ் வை தி லார்ட் வந்து மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும். அவள் அப்படி செய்யும் பொழுது கேக் வருகிறது. இது அலியா திருக்கு திசைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த கேக்கை கொடுக்கற, பின்பு தனக்கு செய்யலாம் என்று பார்த்தா அங்கே இருக்குது. எப்பொழுதெல்லாம் அவள் வந்து அடைய செய்ய வேண்டும், வயிறு பசிக்கிறது என்று அவனு மகனுக்கு வயிறு பசிக்குதுன்னு சொல்றானோ, அந்த நேரத்துல எல்லாம் போய் பானையை பார்த்தா மாவுது பாத்தீங்களா? அதான் எவ்ரி டைம் சி வென்ட் பேக் டு தி பேரல் She saw what does say the Lord. கர்த்தர் சொல்ல எலியா சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஆமே.
ஆமே.
பானையில மாவு குறையில நிறைவேறிக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசித்தாலும், நீங்க எத்தனை முறை விசுவாசித்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிக்கிட்டே. ஆமே. What was promised had become reality. என்ன வார்த்தை, இந்த மனவாட்டி எப்படி இருப்பாள் என்று சொன்னதோ, அவனுக்கு என்ன பிளஸிங் நமக்கு வரணும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நம்ம வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஆமே. நம்ம அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் அது கண்டிப்பா நிறைவேறும். ஆமே.
ஆமே.
தேவனுடைய வார்த்தை கடைசியாக இழக்கப்பட்டவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். பிரீச்சிங் டு த லாஸ்ட். அந்த பிரீச்சிங் டு த லாஸ்டுக்கு போகும் வரைக்கும் இதால் வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆமே. அப்பொழுது ஸ்லீப்பிங் சயின்ஸ், மறித்து போன பசுத்தாங்கள் உயிரோடு விரும்புவார்கள், இந்த நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமே. மத்திய 21வது அந்த ரத்தி மரத்தை பார்த்து ஒரு காலம் தனி பூசியாக இருப்பானாக. அது ஸ்போக்கன் வேர்ட் மேக்னிஃபிகேஷன். மத்தேயு 24 அதிகாரத்தில் 7 முத்திரைகள் திறக்கப்படுகிறது, முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 27 அதிகாரத்தில் ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். மத்தேயு 28 அதிகாரத்தில் ரெசரக்ஷன் ஏற்படுகிறது, உயிர்த்தெழுதல் ஏற்படுகிறது. ஆமே
ஆமே.
இன் பிட்வீன் டைம் வந்து த ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், அதுக்கு ஓபனிங் ஆஃப் த வேர்டு, இதுக்கு மத்தியில் வந்து அவர் புறக்கணிக்கப்பட வேண்டும். மத்திய 24 அதிகாரம் ஓபனிங் ஆஃப் த வேர்டு, மத்திய 27 அதிகாரம் தி ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், காவலில் ஆத்மாவில் காண்டிப்பேன். இதுக்கு இடையில இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார், அங்கே அந்த சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள், அவரை புறக்கணிக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் வந்திருக்கோம். இதை வார்த்தையை புறக்கணிக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். ரிஜெக்ஷன் பிட்வீன் த ஓபனிங் ஆஃப் த வேர்ட் அண்ட் த பிரீச்சிங் ஆஃப் த லாஸ் ஜீசஸ் த வேர்ட் ரிஜெக்டட் இன்னைக்கு அநேகரால புறக்கணிக்கப்படுது. வார்த்தையை வந்து சர்ச்சைக்குரிய காரியமாக மாத்துகிறோம். சாசி என்ன பண்றான்னா, பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் அதை சர்ச்சைக்குரிய வார்த்தைகளாக மாத்துக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணல போறாங்க. அது அவங்களுக்கு தான் அது கேடு. வார்த்தையே தெளிவு பண்ணணும், அப்ளை பண்ணணும். அங்க வந்து அந்த சரி பார்த்து ஊறுகிறத என்ன செய்தாலும் அதை நம்ம செய்யணும். இதை சர்ச்சைக்குரிய காரியமாக அங்க சேலஞ்சு பண்ணி தான் ஊழியக்காரன சேலஞ்சு பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் தகுந்த நேரத்தில் தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பார், அந்த அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். இப்பொழுது வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் உருவாகிட்டாங்க. எந்த சர்ச்சையா இருந்தாலும் நம்ம சர்ச்சை அதுக்கு விதி விலக்கு கிடையாது. அதனால என்ன செய்வார் என்றால் வார்த்தைக்கு எதிர்த்து நின்று அவர் வந்து தங்களுக்கு தாங்களே கேளை அறிவித்துக் கொள்வார்கள். நம்ம வந்து எப்படின்னா வார்த்தையை நேசிக்கிறோம், வார்த்தையை அப்ளை பண்றோம், அது நம்முடைய வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறுகிறது. இவருடைய ஓல் ஹஸ்பண்ட் மறித்து போனான், பழைய புருஷன் மறித்து போனான், இப்படி அவர் நியூ ஹஸ்பண்ட் வார்த்தையை விவாதம் செய்து கொண்டார். உலகம் நமக்கு மறித்து விட்டது. ரோமர் 7:3 ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இன்னொருத்தனை வந்து அவள் விவாதம் செய்தால் உபச்சாரி எனப்படுவாள். ஆனால் புருஷன் மறித்து போன பின்பு வேறொருவரை விவாதம் செய்தால் அவள் உபச்சாரி அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய பழைய புருஷன் உலகம், ஓல்டு நேச்சர், இந்த ஓல்டு நேச்சர் மறித்து போனது, நம்ம நியூ நேச்சர், நியூ மேன், இந்த வார்த்தையை நம்ம விவாதம் செய்திருக்கிறோம். ஆமே. அதனால இவருடைய புருஷன் மறித்து போனான், இப்பொழுது வார்த்தை அவர்களே வந்திருக்கிறது, வார்த்தையோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். ஹமே. இவளுக்கு நியூ பேக், நியூ ஹஸ்பண்ட் கிடைத்திருக்கிறது. ஹமே. கிரைஸ்ட் பி ரிவீல் இன் தட் உமன்ஸ் லைஃப், அந்த உமன்ஸ் அந்த இஸ்ரீனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஆமே. கத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், பைனல் பாயிண்ட் வரைக்கும் அவளை டெஸ்ட் பண்ணுகிறார். ஆதாரம் குறைந்து குறைந்து அதிகமான ஒரு பைனல் பாயிண்ட்ல வரும்பொழுது கத்தர் காட்சியிலே தோன்றுகிறார். மிகவும் இருட்டான விலையில இயேசு வருகிறார். ஆமே. The woman was to be delivered up to the death. இப்பொழுது அந்த பெண் வந்து அந்த மரணத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறார். அவருடைய மகனும் மரணத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறார். ஆமே. நம்ம வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது மரணத்திலிருந்து நம்ம ஜீவனுக்குள்ள வருகிறோம். ஆமே. ஃபைனல் டெஸ்டிங் வருகிறது. அந்த ஃபைனல் டெஸ்டிங்ல அவ வந்து பாஸ் ஆகிவிட்டால் இப்பொழுது அவள் மரணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுக்கு வந்திருக்கிறாள். ஆமே. அங்க என்ன மீல் ஆஃபரிங் அவள் கொண்டு வர வேண்டும். அந்த மீல் ஆஃபரிங் கொஞ்ச நேரம் நான் பேசி முடிச்சு விட போகிறேன். பி சர்டன் ஆஃப் காட், 59 வருஷத்துல இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். மீல் ஆஃபரிங், போஜன பலி. போஜன பலி என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அந்த வெளியா வந்து என்ன சொல்லுவா, நீ ஒரு போஜன பலியை கொண்டு வா. மீல் ஆஃபரிங், அவன் வந்து ஒரு மீல் ஆஃபரிங் அவனுக்கு தேவைப்படுது. நீ வந்து ஒரு மீல் ஆஃபரிங்க கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மீல் ஆஃபரிங், போஜன பலியை கொண்டு வர வேண்டும். அவள் அந்த அப்பத்தை செய்து கொண்டு அவட்ட வைக்கும் பொழுது அவள் போஜன பலியை கொண்டு வருகிறார். அதுதான் இப்படி போஜன பலின்னு இப்ப கொடுத்திருக்கிறார். இதே நிறைய பேருக்கு தெரியாது போஜன பலினா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து நீங்களும் நானும் போஜன பலியை கொண்டு வரணும். அந்த அந்த சாரி பார்த்து ஊர் விதவை போஜன பலியை கொண்டு வந்தாள். ஆமே. ஜசபல் பார்த்து நிறைவேறிவிட்டது, ஆகா பார்த்து நிறைவேறிவிட்டது, அதெல்லாம் எல்லாமே பிரசங்கம் பண்ணாங்க. சோபனங்கள் மனுஷனால ஏற்படுத்தப்பட்டது. சோபனத்துக்கு விரோதமாக இந்த நேரத்துக்குரிய பிரீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரீச் பண்ணுவாங்க. எலியா வந்து அந்த பாகாலுடைய அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தலையை வெட்டி அந்த கர்மேல் பகுதியில் உருட்டி விட்டுட்டான். 800 தீர்க்கதரிசியோட தலையை வெட்டி போட்டான். அதே போல இன்னைக்கு இருக்கிற பிரீச்சர்ஸ் வந்து சாபனத்தை வெட்டுறதுல ரொம்ப அதிகமா வெட்டுறாங்க. ரைட்டு, அது ஒரு பாட்டு தான். ஆனா இந்த இஸ்திரி செய்யறதை செய்யறாங்களா, அது கடினமான காரியம். தண்ணியை ஷேர் பண்ணணும், அங்க வந்து போத ஆதாரத்தை அடைய ஷேர் பண்ணணும், அவள் வந்து செல்ஃப் டெனியல் பண்ணணும், அந்த சஃபரிங் அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் அவள் ஜெயிக்கணும், அதெல்லாம் கடினமான காரியம். அங்க போதனை பலியை கொண்டு வந்து கேக்கை கொண்டு வந்து எளியாருனால வைக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய, அதான் மீல் ஆஃபரிங், பிரிங்கிங் மீல் ஆஃபரிங், தர் பிரைட் பிரிங்கிங் மீல் ஆஃபரிங். அவங்க வந்து சிலருக்கு இன்டெலக்சுவல் நாலேஜ் இருக்கும், செய்தியை படிக்கும்போது யாருமே பொதுவாக வந்து படிச்சாச்சுன்னா அவனுக்கு நம்ம தெரியதான் போகுது. அதே போல ப்ராபட் மெசேஜை படிச்சா கொஞ்சம் தெரியதான் செய்யும். அதனால நான் எனக்கு ரொம்ப தெரியும், சத்தியத்தின்படி கேள்வி கேட்கிறேன், சத்தியத்தின்படி உங்களை இது பண்றேன், இப்படிதான் வருது. நீ என்ன படிச்சிருக்கா? ஏதோ கொஞ்சம் செய்தியை படிச்சோம்னா இன்டெலக்சுவல் நாலேஜ் வந்தோம்னா குறகுடம் கூத்தாடுன மாதிரி கூத்தாடுவது. அந்த இன்டெலக்சுவல் நாலேஜ் அவனுக்கு பிரைனை ஏற்படுத்துறது. ஆனா ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து என்ன சொன்னா நமக்கு ஜீவனை கொண்டு வருது, அது நமக்கு தாழ்மையை கொண்டு வருது. ஹல்லேலூயா. மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல்ட் இன் திஸ் அவர். இந்த மிஸ்ட்ரி ஆஃப் காட் இப்பொழுது இந்த பெண்ணை வெளிப்படுத்து. அந்த சாரிபாத்தூர் விதவை எங்க இருக்கிறாள், அவளை காட்சியில கொண்டு வந்து அவளுடைய விசுவாசத்தை இங்க வெளிப்படுத்துவது. ஆமே. ஜெசபேல் வந்து எல்லாருக்குமே தெரியுது. இது எல்லாமே வந்து சாபனங்கள் வாழ்க்கைக்கு விரோதமானது. நம்ம நம்ம தீர்க்க தரிசியை நம்புறோம். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம் தான். மீளாப்பு நீங்க கொண்டு வரமா? அது கொண்டு வர முடியாது. அது கொண்டு வந்து அவங்களை மாத்திருங்க, அது அவங்க சுவாசத்தை மாத்திருங்க. நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுடுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்டேன், உங்க ஊழியத்துக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா அது கிடைச்சாதான் மீளாப்பரி. அப்படி சொல்லாதபடி சேலஞ்சு பண்ண, அது என்ன ஆகுதுன்னா பிரைடு, ஸ்பிரிச்சுவல் பிரைடு, லூசிபருக்கு அந்த பிரைடு வருகிறது. இந்த பெண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் லாக்அப் ஆகியிருக்கிறது. இவளுடைய மிஸ்ஸை அங்க வெளிப்பட வேண்டும். கத்தர் இவளை காட்சியில கொண்டு உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் வந்து இவள் ரியல் பிரைடுங்கிறத காமிக்கணும். எலஜா மினிஸ்ட்ரியுடைய ஒரு பாகம் அவதான், முக்கியமான பாகம் இந்த பெண்ணுதான். அவள் மீல் ஆஃபரிங் கொண்டு வருகிறாள். இரண்டாம் முதல் 5 அதிகாரத்தில் 5 விதமான பலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இப்படி 5 ஆஃபரிங்ஸ் குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கு. வேற இளவேராகம் 1-5 வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே வந்து ஒரு பிரீஸ்ட் அங்க இருக்கிற பலியை கொண்டு வர்றவங்க, பலி வந்து பலியை கொண்டு வருவன். அந்த பலி எப்படி 3 காரியம் இருக்குது. ஆசாரியன் இல்லாம பலி செலுத்த முடியாது, அவன் ஒரு பலியை கொண்டு வர வேண்டும். அங்கே ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆஃபரர் அங்கே இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் பலி செலுத்துவதற்கு அவசியமா இருக்கிறது. அதனால ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவன் வந்து பாவ நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும். அவன் வந்து சிறிய தவறுகளை செய்யும் பொழுது அவன் குற்ற நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவனுக்காக வந்து பலிபடுத்தல அந்த பலியை தகனிக்க வேண்டும். இவ்விதமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த ரெண்டுமே பாவம் சம்பந்தப்பட்டது, தவறு சம்பந்தப்பட்டது. ஆனால் போஜன பலி, தகன பலி, சமாதான பலி, இந்த 3 பலியும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து கத்தரை வந்து பிரியப்படுத்துறதுக்காக அங்க தகன பலியை கொண்டு வராங்க. கத்தரை பிரியப்படுத்துறதுக்காக, அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வந்து நன்றியுள்ள இதயத்தோடு கூட அந்த சமாதான பலி, போஜன பலியை கொண்டு வராங்க. அதனால போஜன பலி என்பது பாவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பாவம் செய்ததனால போஜன பலி கொண்டு வரணும் இல்லை, பாவம் செய்தால் அவன் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும். சின் ஆஃபரிங், டெஸ்பாஸ் ஆஃபரிங், இது வந்து மீல் ஆஃபரிங் என்றால் போஜன பலின்னு அர்த்தம். மீல் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங் அண்ட் பிளான்ஸ் ஆஃபரிங், இதெல்லாமே வந்து அவன் வந்து கத்தரை மையப்படுத்துவதற்காக கொண்டு வருகிறான். அது அக்னினாலே அது வந்து தகனிக்கப்படுகிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த போஜன பலியை கொண்டு வரும் பொழுது என்ன செய்யணும்,
ஒருவன் போஜன பலியாக காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசார் இடத்தில் கொண்டு வருவானாக.
போஜன பலியை கொண்டு வர வேண்டும் என்றால் அவன் வந்து அங்கே மாவு அதன் தின்பு என்ன செய்வென்றால் அங்கே எண்ணெய் ஆயில் அதன் தின்பு பிராங்கின்சென்ஸ் தூபவர்க்கம் கொண்டு இதை கொண்டு போய் அங்க பலி செலுத்தும் பொழுது ஸ்மெல் வருது. அந்த பிராங்கின்சென்ஸ் அந்த தூபவர்க்கம் சேரும் பொழுது ஸ்மெல் வருகிறது. ஆண்டவர் நுகர்ந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவனை அக்செப்ட் பண்ணுகிறார். பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலினா அந்த காளையின் மீது அந்த ஆட்டு மேலே இவன் கை வைக்கும் பொழுது இவன் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆட்டு மேலே அது செலுத்தப்படுகிறது. அந்த ஆடு வந்து இவனுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவன் வந்து அக்யூட்டட் ஆகிறான், அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படுறான், அந்த பாவத்தை தண்டனை இருந்து விடுதலை ஆக்கப்படுகிறான். இது வேற அது வேற. அதனால போஜன பலி என்று பொழுது அங்க மீல் அங்க இருக்கிறது, ஆயில் இருக்கிறது, பிராங்கின்சென்ஸ் இருக்கிறது, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அங்க பலி கொடுத்தவங்க அங்க வைக்கும் பொழுது அந்த பலி ஃபயர் அங்க வரும் பொழுது அது வந்து வாசனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் முகந்து பார்த்து அவன் மேல பிரியமா இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். அதனால நீங்க கவனிக்கும் பொழுது இவர் வந்து மீல் ஆஃபரிங் கொண்டு வருகிறார். இவன் பாவ நிவாரண பலியை கொண்டரல அல்லது குற்ற நிவாரண பலியை கொண்டரல. அதனால பலியை வந்து ரெண்டு விதமா பிரிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு பாவங்களுக்காக குற்றத்துக்காக செலுத்தப்பட்ட பலி, இன்னொன்னு வந்து என்னன்னா நம்முடைய பெர்ஃபெக்ஷன் நம்முடைய ஹோலினஸ் தேவன் அங்கீகரிக்கும்படியாக செலுத்தப்படுகிற பலி.
ஆமென்.
ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பது நம்முடைய ஹோலினஸ் நம்ம பெர்ஃபெக்ஷன் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்.
ஆமென்.
அதெல்லாம் ரெண்டு விதமான பலி இருக்கிறது. முதல்ல அந்த பாவ நிவாரண பலி வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியாக மாறினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் வந்து நமக்காக பாவமானார். ஒன்னு குழந்தைகள் அஞ்சாம் அதிகாரம் 21 வாசிக்கலாம்.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ஒன்னு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் நினைக்கிறேன், அதாவது ரெண்டு குழந்தைகள் அஞ்சாம் அதிகாரம் 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நம்முடைய பாவம் அல்ல, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து மேல செலுத்தப்பட்டது. ஆமே. கல்வாரியிலே அவர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. தேவ கோபாத்தினை என்னும் ஃபயரில் அவர் பலியானார். இவர் நமக்கு வந்து விடுதலையை சம்பாதித்த மூன்றாம் நாளில உயிரில் வந்து நம்மை நீதி மாணாக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. ஆனா இங்க வந்து ஃபுளோர் ஆயில் அண்ட் பிராங்கின்சென்ஸ். இந்த போஜன பலியில் ஃபிளோர் வந்து வேடப்பாடா இருக்குது, ஆயில் ஹோலி கோஸ் ஆயிருக்கிறது, பிராங்கின்சென்ஸ் என்ன சேர்ந்தால் அது வந்து நறுமணத்தை கொண்டுருது, சாட்சி உள்ள ஒரு ஜீவி. இயேசு கிறிஸ்து ரெண்டு பலியும் அவர் செலுத்தி இருக்கிறார். ரெண்டு குழந்தைகள் 5:21 நம்ம பார்க்கும் பொழுது அது பாப நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அது அந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனா இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது? எபேசியர் 5:2 வாசிக்கலாம். எபேசியர் 5:2,
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
கிறிஸ்து நமக்காக அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லு. அவர் வந்து தன்னுடைய லைஃப் வந்து சுகந்த வாசனையான காணிக்கை. ஆமீன்.
ஆமீன்.
அதான் போஜன பலி. அதனால சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லப்பட்டது. இந்த வந்து இந்த பலி வந்து அந்த பலி கிடையாது, இது வேற பலி. இது தன்னுடைய லைஃபை வந்து சுகந்த வாசனையாக ஒப்புக் கொடுப்பது. ஆமே.
ஆமே.
இது வந்து என்ன குறிக்கிறால் வியூ ஹிம் ஆஸ் மேன் இன் பெர்ஃபெக்ஷன் மீட்டிங் காட் இன் ஹோலினஸ். அது அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையும் அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையும் குறிக்கிறது. அதனால அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சத்தம் உண்டானது. அதே போல மறுரூப காட்சியிலே இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அது மேன் இன் பெர்ஃபெக்ஷன். அதே போல நம்முடைய லைஃப வந்து நம்ம டெடிகேட் பண்ணுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன், நம்ம பெர்ஃபெக்ஷனாக ஜீவிப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். நம்ம லைஃப் வந்து ஒரு பலியாக இருக்கு. கர்த்தருக்கு தெரியுமில்லாத காரியங்கள் சில காரியங்களை நம்ம வந்து வெறுத்து நம்ம லைஃபை வந்து டெடிகேட் பண்ணுவதுதான் போஜன பலி. அதனால இந்த பலியை வந்து எல்லாரும் கொண்டு வர முடியாது. மெசேஜில் இருக்கிறவங்க எல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க, டிபேட் பண்றவங்க, அதை சர்ச்சைக்குரிய காரியமாக மாற்றுவாங்கலாம், இதை கொண்டு வர முடியாது. இயேசு உனக்காக மறித்தார், உனக்காக மறித்தார் என்று சாபனத்துக்காரங்க எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சுவிசேஷ ஊழியம் அதுதான். பாவ நிவாரண பலியை தான் சொல்ல முடியுமே, பலிய போஜன பலியை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு போஜன பலி நம்மளை நம்மளே டெடிகேட் பண்ணுறது. இத மீல வந்து என்ன செய்யணும், புளோரை வந்து ஆயிலோட மிக்ஸ் பண்றது, அங்கே வந்து என்ன செல்ஃப் டெனியல் பண்ணுவது, அந்த கட்டையில ரெண்டு விரைவு கட்டை மேல வைக்கிறது, பின்பு ஃபயர் அங்கு வருவது, சஃபரிங், நம்முடைய கேரக்டரை பெர்ஃபெக்ஷன் பண்ணுறது, நம்ம லைஃப் வந்து பெர்ஃபெக்ஷன் அடைகிறது, நம்ம லைஃப் ஹோலினஸ் ஆக மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து அந்த வாசனையை முகந்து பார்த்தார். நோவா பலி செலுத்தினான், அந்த வாசனையை முகந்து பார்த்தார். இனிமேல் நான் வந்து உலகத்தை தண்ணீர்னால அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதே போல நம்முடைய பலியை, நம்முடைய வாழ்க்கையை முகந்து பார்த்து, இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவளில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனுக்குள் வாசமாயிருக்க நான் பிரியமாயிருக்கிறேன். இதுதான் போஜன பலி. அதனால எல்லாரும் தங்களுடைய குறையில் அறிக்கை செய்யலாம், பாவ நிவாரண பலியை கொண்டுவரலாம், ஆனா நம்ம வந்து போஜன பலியை கொண்டு வர வேண்டும். இவள் வந்து போஜன பலியை கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போஜன பலியாக இருக்கிறார், பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். கல்வாரியிலே நமக்கு மறித்தது, அது வந்து அது பாவ நிவாரண பலி. அவருடைய லைஃப் வந்து, அவர் லைஃப் வாழ்ந்த வாழ்க்கையானது, அது போஜன பலியாக இருக்கிறது. ஆமே
ஆமே.
அதே போல நம்ம செய்யணும் என்றால் நம்ம லைஃப் வந்து போஜன பலியாக மாற வேண்டும். ஆமே. இவர்கள் என்ன சென்றால் அந்த போஜன பலியை தான் அங்கே கேட்கிறார். எலஜா வந்து என்ன கேட்கிறார், நீ போஜன பலியை கொண்டு வா. ஆமே
ஆமே.
அது நமக்கு இந்த கேரக்டர்ஸ், டிவைன் கேரக்டர்ஸ் உருவாக்குறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு கூட தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க. அவள கிறிஸ்து என்ன செய்தால், தம்மை தாமே சுகந்த வாசனையான பலியாக ஒப்புக் கொடுத்தாதான் போஜன பலி. நம்மளில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாக்கிங் லவ். ஆமென்.
ஆமென்.
எ காட் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட். ஆண்டவர் தாவீதை பார்க்கும் பொழுது, அவன் என்னுடைய இதயத்துக்கு ஏத்த தாசன். சவுலை பார்க்கும் பொழுது, நீ என் வார்த்தையை வந்து கடைப்பிடிச்ச, ஆனா முழுசு வரைக்கும் கடைப்பிடிக்கல. சவுல் டிட் நாட் கோ ஆல் தி வே. பாதி தூரத்துக்கு வந்த, பாதி அளவு கடைப்பிடிச்சிருக்கிற, ஆனா முழுசுமா நீ வரல. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், தாவி அங்க சவுலை ரிஜெக்ட் பண்ணினார், அவனை புறக்கணித்தார். அதே போல சிலர் ஓரளவுக்கு வரலாம், நீங்க ஃபுல்லா வருவதுதான் போதின பலி. உங்க லைஃப் முழுசுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். என் இதயத்துக்கு ஏசு தாசன் என்று தாவீதை சொன்னார். தாவீதே ஆண்டவர் ஆடு மேய்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவனை தெரிந்து கொண்டார். இவனை வந்து கழுதை தேடி வர்றான், அந்த நேரத்தில் ஆண்டவர் அனைட் பண்ணுகிறார். இவனை தைல குப்பினால அபிஷேகம் பண்ணுகிறார். சதே தீக்க தேசிதான், ஆனால் தாவீதை வந்து தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தைலம் ஒண்ணுதான், ஆனா அந்த அந்த தைல குப்பி தைல கொம்புன்னு போட்டிருக்கு. கொம்பு எதை குறிக்கிறது? பவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு வல்லமை உண்டு. ஆமே
ஆமே.
ஈவில் காரியங்கள் நம்மகிட்ட வந்தா அதை துரத்தி அடிப்போம். நம்ம ராங் டாக்டின் வந்தா துரத்தி அடிப்போம். ஆமே
ஆமே.
அதெல்லாம் நம்மள பற்றி கொள்ள முடியாது. ஆமே
ஆமே.
நமக்குள்ள அந்த ஹோலிகோஸ் அனாயிட்டிங் இருக்கிறது. ஆமே
ஆமே.
அதெல்லாம் சவுலை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று அந்த அபிசாக்கு சொல்லும் பொழுது, அபிசாய் சொல்லும் பொழுது, என்ன எத்தனையோ முறையில் வந்து அவன் ராஜாவாக மாற வேண்டும் நினைக்கும் பொழுது, நான் என்னுடைய சொந்த தளத்தினாலே அதுக்கு வர விரும்பல, கத்தரே என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால ஸ்டாலின் வந்து பைனல் பாயிண்ட் வரைக்கும் அங்க டெஸ்ட் பண்ணப்பட்டான். சபலே அவன் கொலை செய்து ராஜாவாக மாறி இருக்கலாம், ஆனாலும் அதை அவன் விரும்பவில்லை. கத்தரே எனக்கு கொண்டு வரணும், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது கத்தரே அவனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய லைஃப் வந்து ஒரு 13 இயர்ஸா வந்து அதிக சஃபரிங். அது ஃபயரி டெயில்ஸ் அவனுக்கு வந்தது. அந்த ஃபயரி டெயில்ஸ் வந்து அவனுடைய கேரக்டரை உருவாக்கினது. அவனுக்கு ஒரு நல்ல கேரக்டரை உருவாக்கி ராஜாங்க சாரத்துக்கு அவனை ஃபிட் பண்ண முடியாத செய்தது. ஆமே
ஆமே.
அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏத்த தாசன் என்று சொல்லுகிறார். ஆமே
ஆமே.
அதனால அவன் வந்து போஜன பலியை கொண்டு வந்தான், சவுலால அந்த பலியை கொண்டு வர முடியல, ஜூராஸ் தாரியால் அதை கொண்டு வர முடியல, அநேகர் போதின பலியை கொண்டு வர முடியாது. ஆனா நாங்க தீக்கு தேசி விசுவாசிக்கிறோம்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. ஏசபேல் சாபனங்கள் வந்து பொல்லாது, பிசாசு, அது அதை சொல்லலாம், அங்க கத்தர் இல்ல, எவ்வளவு வேணாலும் அந்த சாபத்துக்கு விரோதமா சொல்லலாம். ஆனா போதனை பலியை நீ கொண்டு வர முடியுமா? போதனை பலியை கொண்டு வரணும்னா அந்த சாரி பார்த்து இருக்கிறத அதை கொண்டு வந்தார். ஹலோ, அதே போல இந்த கடைசி காலத்தில் ரியல் பிராண்ட் இருக்கிறார், ரியல் பிராண்ட் அந்த போதனை பலியை கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன அர்த்தம் செய்வார்? தசைத்தலோர் கத்தர் என்று சொல்லுகிறார், உன் பானையில மாவு குறைவதில்லை, கலசத்தில் என்ன குறைவதில்லை. ஆமே
ஆமே.
பஞ்சகாலம் தீரும் வரைக்கும், இப்பொழுது நம்ம பஞ்சகாலத்தில் இருக்கும், ஆகாதம் ஜாசபெல் இங்க இருக்கிறாங்க. இந்த காலம் முடியும், நமக்கு இந்த ராச்சர் வரும். ஹலேலூயா. ராச்சர் வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே குறைவுபடாது.
ஆமே.
எதை பற்றியுமே நீ டோன்ட் வரி, நீ வந்து வார்த்தையை ஜீவிக்க செய்ய வேண்டும். ஹலேலூயா. உன் மூலமாக வார்த்தையை ஜீவிக்க வேண்டும். அதனால என்ன செய்தி எங்க இருக்குது? இருந்துட்டு இருக்கு, செய்தியா வாழ்றாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து மெசேஜ் ஜீவிக்கிறது, நம்ம வாழ்க்கையின் மூலமாக மெசேஜ் ஜீவிக்கிறது. ஆமே
ஆமே.
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இவர் போஜன பலியை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு இந்த வாழ்க்கையானது கண்டினியூ ஆக வேண்டும் என்றால் நம்ம பிரைடா இருக்கிறவங்க நம்ம போஜன பலியை கொண்டு வர வேண்டும். ஆமே
ஆமே.
அந்த போஜன பலியை கொண்டு வரும் பொழுது எப்பொழுது எப்பொழுதெல்லாம் போராடும், அந்த பானையை எட்டி பார்க்கும் பொழுது மாவு இருக்குது. என்ன எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோமே, எங்க ஏதாவது ஊத்து வருதா? அந்த கலசத்துல ஆயுள் ஏதாவது ஊத்து வருதா? ஒண்ணுமே இல்லை. அவர் ஜெகவாச்சாரியா இருக்கிறார், சிசிகத்தரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சேம் முறைக்கு உங்களுக்கும் செய்ய முடியும். உங்களுடைய லைஃப் அவரை தரத்தில் இருக்கு. நீங்க போதனை பலியை கொண்டு வந்தால் இதோ ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த தசைத்தலோடு உங்க வாழ்க்கையில நிறைவேறும். முடிவா உங்களுக்கு பாடி சேஞ்ச் ராப்சர் வரும். ஹல்லேலூயா. அது நிறைவேற வேண்டும் என்றால் போதன பலியை கொண்டு வரணும். சர்ச்சை பண்ணுவது, வர்க்கம் பண்ணுவது, தேவையான ஊழியக்காரனை சேலஞ்சு பண்ணுவது, கேள்வி கேட்பேன், நீ அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் சொல்றது, இதெல்லாம் ஒரு பிசாசியுடைய கிரியை. எல்லாம் ஆண்டவர் நீதியான தண்டனை கொடுப்பார். நம்ம வந்து ரியல் பிரைட் என்பதை வெளிப்படுத்தணும். வார்த்தைக்கு தாழ்த்து ஒப்பு கொடுத்து தவறை அறிக்கை செய்யுது, பாவத்தை அறிக்கை செய்யு, கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கு உருவமாய் செயல்பட்டதை அறிக்கை செய்யு, மனம் திரும்பு. அப்படிதான் சொல்றாரு. ஆனா வந்து எனக்கு நான் சேலஞ்சு பண்ணுவேன்னா தேவனுடைய வார்த்தையோடு எழுத்து நிற்கும் பொழுது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். நம்ம வார்த்தையோடு எழுத்து நிற்காதபடி, வார்த்தைக்கு இதயத்தை கடினப்படுத்தாதபடி, அல்லது மந்த இதயத்தோடு இல்லாதபடி, இந்த சாரி பாத் ஊர்வதையை போல நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் என்றால், அந்த போதனை பலி ஆயத்தப்படுத்துவோம் என்றால் தர்சைத்தலோட் ஹலல்லியோ, தர்சைத்தலோட் மனவாட்டிக்கு டைனமிக்ஸ் வரும், ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் வரும், அது நமக்கு நிறைவேறும். ஆமே
ஆமே.
மனவாட்டி என்ன என்றால் பெர்ஃபெக்ஷன் அறைவாள், அது உங்களுக்கு நிறைவேறும். ஹலல்லியோ.
ஆமே.
இதை மனவாட்டி வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவாள், அது உங்களுக்கு நிறைவேறும்.
ஆமே.
அந்த தசைத்தலோட எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் நம்மளா ஜெபிக்கலாம்? ரியல் பிரைட் அங்க இருக்கிறார். ஆண்டவர் கடைசியை அவளை காட்சியிலே கொண்டு வருகிறார். இவள் தான் உண்மையான மனவாட்டி. ஏலியா வந்து அந்த மனவாட்டிக்குள்ள தான் இருக்கிறான். வார்த்தையானது அங்கதான் இருக்கிறது, வார்த்தையானது அங்க ஜீவிக்கிறது. எலஜா மெசேஜ் லாஸ் பார்த்து வந்து பிரைடை கொண்டு வருது, பிரைடை காட்சியிலே கொண்டு வருது. மகாபி எசேபேலையும் கண்டம்னேஷன் கொடுப்பது. கடைசியாக அது ஒரு பெண் இடத்துல வருகிறது. அவள் வந்து தன்னுடைய விசுவாசத்தினாலே, தன்னுடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸினாலே அவளுக்கு தசைத்தலோட ப்ராமிஸ் நிறைவேறினது. இன்னைக்கு கடைசியில் இந்த மெசேஜ் அப்படிதான் வருது. நம்ம அந்த நேச மனவாட்டியாக இருக்க வேண்டும். மாத்தையை நேசிக்கிற ஒரு மனவாட்டியாக, ஆயில தைத்து அதோடு மிக்ஸ் பண்ணுகிறவர்களாக, செல்ஃப் டெனியல் நம்மை நாமே வெறுப்பது, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக் கொள்வது, இந்த சஃபரிங்ஸ் வந்து எந்த சோர்ந்து போகாதபடி, அது நம்மை கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது, அது நமக்கு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வருது. அந்த பெர்ஃபெக்ஷன் வரும் பொழுது நம்ம போஜன பலியாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியமானது போஜன பலியாக இருந்தது, கல்வாரியிலே நமக்காக மரித்தது, அது பாப நிவாரண பலி. அதனால நம்ம ஆண்டவர் ரெண்டு பலியுமே அந்த எல்லா பலியுமே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவருடைய ஜீவிதத்திலே நிறைவேறினது. சில்வாரி தல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. நீங்கள் லைஃப் வந்து போதின பலியாக இருக்க வேண்டும். God requires a meal offering. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு மீல் ஆஃபரிங்கை நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த மீல் ஆஃபரிங்கை கொண்டு வருவீர்களா? ஆனால் சுனமியால் அந்த அடையை செய்து கொண்டு, முதலாவது ஒரு அடையை செய்து கொண்டு அந்த எலியாமுனால வைக்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. அதே அற்புதத்தை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்முடைய குறைகளை நீக்கி போடுவார். நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு குறைவில்லாதபடி நம்மை நடத்துவார். இயேசு நல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையானது சத்தியமாயிருக்கிறது. எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
பலியாக காணிக்கையாக படைத்தேன் பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக என்னை ஏற்றிக் கொள்ளும் இயேசு ஆண்டவர்
நல்ல பிதாவே சோத்தரிக்கிறோம். நேரம் மட்டுமாக நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யும். உடைய வார்த்தையை தியானிக்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த சாரிதா தூர் விதவையோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். அவள் போதின பலியை கொண்டிருந்தாள். போதின பலியை கொண்டு வர வேண்டும் என்றால் அவளுக்கு எவ்வளவு ஃபெய்த் வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். அந்த போதின பலி அப்பொழுது அங்கே உருவாகிறது. மனவாட்டி இன்னைக்கு போதின பலியை கொடுக்கும்படியாக நீர் எதிர்பார்க்கிறீர். அது ஆண்டவர் வார்த்தையை ஜீவிக்க செய்கிறது. அது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. நாங்கள் அந்த போதின பலியை முதலாவது கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய பிராமிஸ் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். எங்களுடைய லைஃப்னால நாங்களும் மகிமைப்படுத்த வேண்டும். எங்கள் லைஃபை நாங்கள் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீர் சுகந்த வாசனையாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பலியாக, நீர் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு கூர்ந்தீர். நாங்களும் அவ்விதமான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். நேசகுமாரனாக, நேசகுமாரத்தியாக நாங்கள் உமக்கென்று ஜீவிக்க வேண்டும். அதுதான் ஒரு பலி. எங்கள் லைஃப் ஒரு பலியாயிருக்கு. எங்களுக்காக நீர் கல்வாரியிலே பாவ நிவாரண பலியானீர். உங்களுடைய லைஃப் வந்து போதின பலியாயிருக்கு. டேவிட் லைஃப் ஒரு போதின பலியாயிருந்தது. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றதாசன் என்று சொல்லி ஆனால் சால் அதை கடைப்பிடிக்க முடியல. அவன் போதின பலியை கொண்டு வர முடியாதனால அவனுடைய ராஜ்யம் மட்டிட்டது. அவனுடைய ஆண்டவரே அவனுடைய சந்ததி ஆசீர்வாதத்தை பெறவில்லை. அவனுடைய அனாய்ச்சிங் எல்லாமே அது தாறுமாறாக போய்விட்டது. ஆண்டவரே அவன் லைஃப்ல அநேக ஆண்டவரே நியாய தீர்ப்புகள் வந்தது. அதே போல நாங்கள் விடாதபடி எங்களை லைஃப்னாலே மகிமைப்படுத்த உதவிச்சு நாங்கள் போதின பலியை கொண்டு வரும் பொழுது இந்த காலத்துக்கு என்று சொல்லப்பட்ட அந்த ப்ராமிசஸ் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று அறிந்திருக்கு. நீர் குறைவில்லாதபடி எங்களை நடத்துகிறீர். எவ்வளவு கொஞ்ச காலமாக இருந்தவர் நீர் குறைவில்லாமல் நடத்த முடியும். வார்த்தையானது எங்கள் மூலமாக ஜீவிக்க, எங்க மணங்கால் பிடிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஜீவிக்கத்தக்கதாக, அவங்களுடைய லைஃப்னால அவங்க வார்த்தையை மகிமைப்படுத்த இயேசுவே நீர் உதவி செய்வீராய். அந்த போதன பலியை நாங்கள் கொண்டு வரணும். இந்த கடைசி நேரத்தில் நீர் அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள், இப்பொழுது நீர் அதை எதிர்பார்க்கிறீர்கள். அப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் மரணத்தில் நின்று விடுதலையாக முடியும். எங்களை என்ன காட்சியிலே கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஒரு பிராயுடு இருக்கிறாள், அவள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றியவளாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவங்களே நிறைவேறி தேவன் அவர் மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக நீர் பெரிய காரியங்களை மத்தியிலே செய்வீராக. முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசிபதியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். இப்பொழுது ஜீவானந்தம் அவர்கள் இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 130, சாங் நம்பர் 130. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே காட்சியடையின் என்றுமே. பாடல் 130. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே காட்சியடையின் என்றுமே. பாராயிருக்கிறாரே காட்சியடையின்றுமே. அவர் என்னை போல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரந்தை நடத்துகிறார். அவர் என்னை போல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரந்தை நடத்துகிறார்.
நான் பழிப்புடன்
மனம் கொதித்து நேர்த்திய நாட்களை நிலைத்திருப்பேன் பாராயிருக்கிறாரே நாட்டியதைய நின்றுமே கர்த்தரின்மை பாராயிருக்கிறாரே நாட்டியதைய நின்றுமே
எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே எம்மை துதிக்கிறோம். இந்நேரப்பட்டு உங்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக சொல்றோம். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை நேசித்து அநேக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அதிக பிரயாசப்பட்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று வீணாக போவதில்லை, அதுக்கு பலன் உண்டு. வேதவசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்திலே ஜீவிக்கிறோம். உண்மையான வார்த்தையானது போதிக்கப்படுகிற இடங்கள் மிக குறைவாயிருக்கு. ஆனால் எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய தனிமையை உணர்ந்தான், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் சொல்லி. அவ்விதமான ஒரு காலமானது மறுபடியும் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நீ சாரிபாத் ஒரு விதவையை காட்சியிலே கொண்டிருக்கும். மறைந்திருந்த அவள் எங்கேயோ மறைந்து இருந்த ஒரு சாதாரண பெண்ணை நீர் காட்சியிலே கொண்டு அவளுக்குள்ளே அந்த ஸ்பிரிச்சுவல் ஜீன் இருக்கிறது, அந்த ஜீவனை ரிப்ளேஸ் பண்ணிருக்கு, அவளுக்குள்ளே அந்த ஃபெய்த் இருக்கிறது என்பதை நீர் உலகத்துக்கு வெளிப்படுத்தினீர். இன்றைக்கு நாங்கள் அவளை குறித்து தியானிக்கிறோம். ஒரு நாளிலே பல்லவத்திலே அந்த இஸ்ரியை நாங்கள் காண்போம் என்றார். எவ்வளோ ஃபெய்த்து! அவளுடைய போஜன பலியை கொண்டிருந்தார். நாங்கள் இன்னைக்கு அந்த போஜன பலியை கொண்டு வரோம். எங்களோட லைஃப் அந்த போஜன பலியாயிருக்கு. கர்த்தாவே, கல்வாரியில் எங்களுக்கு பாவ நிவாரண பலியாய் மாறி உம்முடைய நீர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு போஜன பலியாயிருக்கு. நாங்கள் வாழ்ந்தும் காண்பிக்க வேண்டும். அந்த கல்வாரியில் சம்பாதித்த அந்த மீட்பையும் நாங்கள் பெற வேண்டும். எங்களுக்காக நீர் பாவம் மாறி, எங்களுக்காக பாவ நிவாரண பலியாக தூக்கினீர். உம்முடைய லைஃப் அந்த சுகந்த வாசனையான காணிக்கையாயிருந்தது. நீர் அன்பிலே நடந்தது போல நாங்களும் அன்பிலே நடக்க உதவிச்சு வார்த்தையானது எங்கள் மூலமா ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளை தசோபாங்கள் எல்லாத்தையுமே தேவரீர் அங்கீகரித்து அதை ஆயிரம் மடங்காக அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து திருப்பிக் கொடுத்தீரோ. ஒரு நன்மையும் குறைபடாதபடி இயேசுவே வழி நடத்தும். உன்னுடைய அந்த கன்னிங் வரைக்கும் எங்களை வழி நடத்தும். முழங்கால் படிக்கிற சிறியோர் பெரியோர் அனைவரையும் வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபையாயிரம் வழி நடத்தும். மறுபடியும் நாங்கள் மாலை நாட்டில் ராபோய் நாராயணிக்காக கூடி வரும்பொழுது அந்த பந்தி ஆசிபதியும் எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும். அந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அதை ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக. எல்லாத்தையுமே நன்மை கேதுவாக மாற்றுவீராக. கிருபையாயிரம் கத்ரா இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். கத்திர்தாமே உங்களெல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.